ஹரி ஓம். அனைவருக்கும் நமஸ்காரம். தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கின்ற வகுப்பு அபரோக்ஷ அனுபூதி. கடந்த வகுப்புகளில் 5 ஸ்லோகங்களை பார்த்து முடித்தோம். அதில் கடைசியாக 2 ஸ்லோகங்களிலே வைராக்கியம் மற்றும் விவேகம் ஆகிய 2 விஷயங்களை சுட்டிக்காட்டினார்கள். இப்போ 6வது ஸ்லோகத்துல என்ன சொல்றார் அப்படின்னு பார்க்கலாம். 6வது ஸ்லோகம். சதைவ வாசனா தியாக சமோ அயமிடி சப்திதா நிக்ரயோ பாக்கிய விருத்தி நாம் தம இத்யபீதியதே. அதாவது இந்த ஸ்லோகம் அபரோக்ஷ அனுபூதியில 6வது ஸ்லோகம் என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு 6 விதமான சாதனைகளை பேசுது. இப்போ நம்ம ஏற்கனவே 4 விதமான சாதனைகள் பார்த்தோம். அதாவது விவேகம், வைராக்கியம், சமாதி சட்க சம்பத்தி, முமுட்சுத்துவம் அப்படின்ற 4 விஷயங்களை பார்த்தோம். அதில் வைராக்கியம் என்றால் என்ன, விவேகம் என்றால் என்ன அப்படிங்கிறத தெளிவுபடுத்திக்கிட்டோம். இப்போ இந்த சமாதி சட்க சம்பத்தி அப்படிங்கிறது ஒரு 6 விதமான விஷயங்களை உள்ளடக்கியதாக இருக்கிறது. அந்த டைட்டில் என்னமோ ஒன்று தான், சமாதி சட்க சம்பத்தி அப்படின்னு ஒரே வார்த்தை வந்தாலும் அதுக்குள்ள ஒரு 6 விதமான பண்பு நலன்கள் நம்ம இடத்துல இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்குது. அப்போ அப்படி பார்க்கும்போது இங்க இந்த சாதன சதுஷ்டய சம்பத்தி, 4 விதமான செல்வத்தில இந்த 6 விதமான பண்புகள் நம்மிடத்தில் இருக்க வேண்டும் என்பதாக இந்த மந்திரம் சுட்டிக்காட்டுது. அப்போ அந்த 6 விதமான பண்புகளை எப்படி சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமஹா, தமஹா, உபரதி, திதிக்ஷா, ஸ்ரத்தா, சமாதானம் அப்படின்ட்டு 6 விதமான பண்பு நலன்களை பேசுகிறது. இது வந்து வேதாந்த சாஸ்திரத்தினுடைய மிக முக்கிய சாதனைகளாகவும் பார்க்கப்படுகிறது. அப்போ இந்த 6 விதமான பண்புகளை தான் இங்கே வந்து நம்ம சமாதி சட்க சம்பத்தி, 6 விதமான செல்வங்கள் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இப்போ சமஹா தமஹா அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் சமஸ்கிருத வார்த்தை. சமஹா தமஹா உபரதி திதிக்ஷா ஸ்ரத்தா சமாதானா அப்படிங்கிறதெல்லாமே சமஸ்கிருத வார்த்தைகளாக இருக்கிறதுனால இப்போ நம்ம தமிழில் இதை எளிமையாக புரிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். இதை தமிழில் சொல்கிறதா இருந்தால், இந்த சமஹா அப்படிங்கிற வார்த்தைக்கு மன அடக்கம் அப்படின்னு பேர். மனதை நெறிப்படுத்துவது, ஒழுங்குபடுத்துவது அப்படிங்கிற அர்த்தத்தில் அந்த சமஹா அப்படிங்கிற வார்த்தையை புரிந்து கொள்ளணும். தமஹா அப்படின்னா புலனடக்கம் என்று பெயர். அப்போ புலன்களை ஒழுங்குபடுத்துவது, நெறிப்படுத்துவது, இதுதான் சமஹா தமஹா, சமம் தமம் அப்படின்னு தமிழில் சொல்லுவோம். இது வந்து கைவல்ய நவநீதத்திலும் இது வரும், சமம் தமம் விடல் சகித்தல் சமாதானம் அப்படிங்கிற மாதிரி தமிழ் வார்த்தைகள் கையாளப்படும். இங்க சமஸ்கிருத வார்த்தையில சமஹா என்றால் மன அடக்கம், தமஹா என்றால் புலனடக்கம். இப்ப இங்க அடக்கம் அப்படின்னா அது எப்படிங்க, அதை வேலையை செய்யாம அடக்கிறதா அப்படின்னு முடிவு பண்ணிக்க கூடாது. ஏன்னா ஒரு புரிதல் வரும்போது தெளிவா புரிந்துக்கணும். இங்க அடக்கம் அப்படின்னா ஒரு நெறிப்படுத்தி கொண்டு வருவது, அதன் போக்கில் அலைய விடாம அதை ஒழுங்குபடுத்துவது அப்படின்னு புரிந்து கொள்ளணும். இப்போ மன அடக்கம்னு சொல்லிட்டாங்க, அப்போ அதனால் நான் மனசை அடக்கிக்கிறேன், இனிமேல் மனமே இல்லாமல் அப்படியே ஒடுங்கிறேன் அப்படின்னு சொன்னால் நம்ம எப்படி இயங்க முடியும்? அதனால் இங்கே அப்படியே சாஸ்திரம் சொல்ல வரல. சொல்லக்கூடிய வார்த்தையை நம்ம தமிழாக்கம் பண்ணும்போது அது ஒரு பொதுப்படையாக அடக்கம் அப்படின்னு சொல்லிட்டோம்னா அப்போ அதை அப்படியே அடக்கிக்கணும் அப்படிங்கிற மாதிரி முடிவுக்கு நம்ம போயிடக்கூடாது. அதை வந்து நெறிப்படுத்துவதாகத்தான் இங்கே நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப சமம் என்றால் மனதை ஒழுங்குபடுத்தி நெறிப்படுத்துவது, தமம் என்றால் புலன்களை ஒழுங்குபடுத்தி நெறிப்படுத்துவது. அடுத்தது உபரதி அப்படிங்கிறது இல்லையா, உபரதி அப்படிங்கிறது தியாகம் செய்வது, தேவையற்ற விஷயங்களை விட்டு விடுவது அப்படிங்கிற அடிப்படையில பார்க்கணும் உபரதியை. அதே மாதிரி திதிக்ஷா இருக்கு இல்லையா, திதிக்ஷா அப்படின்னா சகித்து கொள்ளுதல், பொறுத்து கொள்ளுதல் அப்படின்னு அதுக்கு அர்த்தம். அடுத்தது ஸ்ரத்தா, ஸ்ரத்தை என்றால் நம்பிக்கை. அப்போ அந்த ஸ்ரத்தை இருக்கணும், நம்பிக்கை இருக்கணும். அடுத்தது சமாதானம், சமாதானம் என்றால் ஒருமுகப்பாடு, ஒருமுகப்படுத்துதல் அப்படிங்கிற அர்த்தத்தில் இங்கே சொல்லப்படுது. அப்போ இந்த 6 விதமான பண்பு நலன்களை நாம் அது சம்பந்தமான விஷயங்களில நடைமுறையில வந்துவிட வேண்டும். அப்ப அந்த மன அடக்கம், புலனடக்கம், தியாகம், சகித்து கொள்ளுதல், நம்பிக்கை, ஒருமுகப்பாடு ஆகிய இந்த ஆறு பண்புகளும் சமாதி சட்க சம்பத்தி என்பதாக இந்த மந்திரம் சுட்டிக்காட்டுது. அடுத்தது நான்காவதாக ஒரு விஷயத்தை நம்ம பார்த்தோம். சமாதி சட்க சம்பத்தியில விவேகம், வைராக்கியம், சமாதி சட்க சம்பத்தி, முமுட்சுத்துவம் அப்படிங்கிற இந்த நான்கு அடிப்படை பண்புகள்ல இப்ப நம்ம இந்த சட்கங்கிற விஷயத்துல ஆறு எடுத்து பார்க்கும்போது, இன்னொன்னு நம்ம சதுஷ்டயத்துல நான்கு பண்புகள்ல பார்க்கும்போது முமுட்சுத்துவம் ஒண்ணு இருக்குது. அப்ப அந்த முமுட்சுத்துவம் அப்படிங்கிறது என்னன்னா முக்தியை விரும்பக்கூடிய ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது. மோட்சத்தின் மீது இச்சை, அதுதான் முமுட்சுத்துவம் என்று சொல்லப்படுகிறது. அப்ப இந்த எல்லாம் ஒன்று சேர்ந்துருச்சுன்னா இந்த நான்கு சதுஷ்டயமும் ஒன்று சேர்ந்தால் அதற்கு பேரு சாதன சதுஷ்டய சம்பத்தி என்பதாக சுட்டிக்காட்டப்படுகிறது. அப்ப இங்க இந்த ஸ்லோகத்துல சமம் மற்றும் தமம் என்பதை பற்றி விளக்குகிறார். இப்ப சமஹா அதாவது சமம் அப்படின்னா என்ன நம்ம சொன்னோம் ஏற்கனவே, மன அடக்கம் அப்படின்னு சொன்னோம். அப்ப மன அடக்கம் அப்படின்னா சாஸ்திரம் விதித்த விளக்கப்பட வேண்டிய தேவையற்ற விசய சுகங்களை மனதினால் நினைக்காமல் இருப்பதுதான் இங்க சமஹா என்று சொல்லப்படுகிறது. ஏன்னா இப்ப சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா நம்மை நெறிப்படுத்துது, எது நல்லது எது கெட்டது அப்படின்னு பகுத்து புரிந்து கொள்ளக்கூடிய பகுத்தறிவை வளர்த்தி கொள்ள வேண்டும் என்று சொல்கிறது. அப்படி சொல்லிக்கொண்டு வருகின்ற பொழுது நம்ம இடத்துல இருக்க வேண்டிய பண்பு நலன்கள் எது, இருக்கக்கூடாதவைகள் எது அப்படிங்கிறதையும் சுட்டி காட்டுது. அதாவது நல்ல விஷயங்கள் எல்லாம் நீங்க எடுத்துக்கணும், தேவையற்ற கெட்ட விஷயங்கள் எல்லாம் விட்டுடணும் அப்படிங்கிற மாதிரி சாஸ்திரம் நமக்கு அறிவுறுத்துது. அப்ப இங்க நம்ம பார்க்கும்போது சமஹா அப்படிங்கிற வார்த்தையில சாஸ்திரம் விதிக்கப்பட்ட வேண்டாத விஷயங்களை மனதிலிருந்து நீக்கிவிட வேண்டும், அவைகளை பற்றி நாம் நினைக்காமல் இருக்க வேண்டும். இவ்வளவுதான், இதுதான் மனதை நெறிப்படுத்தக்கூடிய முறை. மனம் வந்து அனாவசியமான விஷயங்களுக்குள்ள போகிறத நம்ம புத்தி சக்தியினால நம்ம அப்பயே அதை விசாரணை பண்ணி இந்த விவகாரத்துக்குள்ள நம்ம போக வேண்டாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு நம்ம வர்றதுதான் இங்க புத்திசாலித்தனம். அதுக்கு தான் நமக்கு விவேகம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த விவேகம் தான் நம்ம முதல்லயே ஃபர்ஸ்ட் வந்துடணும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டாரு. இங்க வந்து ஆதிசங்கரர் என்ன சொல்லிட்டாரு, வைராக்கியம் வரணும், விவேகம் வரணும், மூன்றாவதுதான் சமாதி சட்க சம்பத்தியை சொல்றாரு. ஏன்னா புலனடக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளயோ மன அடக்கம்ங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளயோ ஒருத்தன் வரணும் அப்படின்னா அவன் எதை எப்படி அடக்க வேண்டும், அதை எப்படி கையாள வேண்டும் அப்படிங்கிற ஒரு விவேகம் அவங்ககிட்ட இருந்தால்தான் அவன் அதை சரியானபடி வழி நடத்தி கொண்டு போக முடியும். இல்லைன்னா புலன்கள் போன போக்கில போய்கொண்டே இருப்பான், மனம் போன போக்கிலே போய்கொண்டிருப்பான். அப்ப மனம் போன போக்கிலே போய்கொண்டிருக்கின்ற மனிதன் எப்படி மகத்தான மனிதனாக மாற முடியும், அது நடக்காதுங்கிறதுனால இங்க சுட்டி காட்டுது. அப்ப ஒரு செயலை செய்யும் முன்னரே அதன் அவசியம் கருதி அவைகளை தேவையற்றதாக இருந்தால் அப்பொழுதே மனதிலிருந்து நீக்கிவிட வேண்டும். அதுதான் நமக்கு செய்ய வேண்டிய முக்கிய விஷயம். மேலும் பயனற்ற விஷயங்களை சிந்திக்காமல் இருக்க மனதை பழக்கப்படுத்தி வைத்திருக்க வேண்டும். ஏன்னா நம்ம மைண்ட் என்ன பண்ணோம்னா எப்பயுமே எதையாவது சிந்தனை பண்ணிக்கிட்டே இருக்கோம், புற விஷயங்களுக்குள்ள போய் அதை இதை ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்கோம். அப்புறம் நமக்கு தான் இன்னைக்கு டெக்னாலஜி கையில் இருக்கிறதுனால மீடியாலாம் வந்துடுச்சு இல்லையா, மொபைல் இருக்கு, செல்போன் இருக்கு. அப்போ இதை வச்சு நோண்டிக்கிட்டு எதையாவது பார்த்துக்கிட்டு அதில் மைண்டு அதில் போய் புகுந்துக்கிட்டு அதில் என்ன தேவை எது தேவையில்லை அப்படின்னு அந்த பகுத்தறியும் தன்மை இல்லாமல் ஒரு யூடியூப்பை ஓப்பன் பண்ணிட்டோம்னா அதில் கண்ட குப்பை வரும், அதை பூரா உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறது. அது அவன் யூடியூபுடைய இது நல்லா ஓடணுங்கிறதுக்காக அவன் எதையாவது ஒன்று போட்டுக்கிட்டு இருப்பான், அதை உட்காந்து மணிக்கணக்கில் பார்க்கறதுனால நமக்கு என்ன வரப்போகுது, தேவையில்லாமல் மன உளைச்சல் தான் வரும். அதனால அதையெல்லாம் நம்ம பார்க்காம அதில் இருக்க நல்ல விஷயங்களை வேணால் எடுத்து கொஞ்ச நேரம் நம்ம பொழுது போக்கணும் அப்படின்னா பார்க்கலாம். யூடியூப் எடுத்தோம் அப்படின்னா அதில் நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது. நல்லது நாம் தேர்ந்தெடுத்து கொஞ்ச நேரம் பார்த்துட்டு அதை எடுத்து வச்சிடணும். அதை விட்டுட்டு எப்போ பார்த்தாலும் கண்ட விஷயங்களுக்குள்ளே போய் மனசை அலைய விட்டோம் அப்படின்னா அதுக்கு பழகின மனசு திருப்பி அதிலிருந்து வெளியே வர கஷ்டப்படும். ஏன்னா ஒரு விஷயத்துக்குள்ளே வந்து தொடர்ந்து ஈடுபட்டு பழகிடுச்சு அப்படின்னா அது ஒரு அடிக்ஷன் மாதிரி ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் மனசு அதுலேருந்து வெளியே கொண்டு வர்றதுக்கு ரொம்ப பிரயத்தனம் எடுக்கணும், ரொம்ப முயற்சி பண்ணணும். அது ரொம்ப கஷ்டமான வேலை. அதனால தான் மனதை வந்து தேவையற்ற விஷயங்களுக்குள்ளே கொண்டு போகாமல் பழக்கப்படுத்தி கொள்ளுங்கள் அப்படிங்கிறாரு. அப்புறம் பொதுவாகவே நம்முடைய மனதில் உதிக்கக்கூடிய தேவையற்ற எண்ணங்களை வந்து நம்ம விசாரித்து பார்த்து அவைகளை துறந்து விட வேண்டும் என்றும் சொல்கிறார். ஏன்னா நம்ம மனசு என்ன பண்ணோம், ஏற்கனவே அனுபவித்த விஷயங்கள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் உள்ள பதிவு பண்ணி வச்சுருக்கோம். வாசனைகளாக இருக்கும், சம்ஸ்காரங்களாக இருக்கும். ஏன்னா அது ஏற்கனவே கேட்ட விஷயங்கள், பார்த்த விஷயங்கள் நம்முடைய மைண்டுக்குள்ளே இருக்குது. அப்போ அது எந்த முயற்சியும் இல்லாமல் நம்ம இடத்துல வந்து எண்ணங்களாக வெளிப்பட ஆரம்பிக்கும். நீங்கள் அது வந்து என்றைக்கோ பார்த்துருப்பீங்க, ஆனால் திடீர்னு அது உள்ளேருந்து கிளம்பி வெளியே வரும். அல்லது என்றைக்கோ கேட்டிருப்பீங்க, அது திடீர்னு உள்ளேருந்து கிளம்பி வெளியே வரும். இதுதான் வாசனை சம்ஸ்காரம் அப்படின்னு சொல்லப்படுது. அப்படி வாசனை வெளிப்பட்டதுன்னா நம்ம அந்த இடத்துல ஏன் இந்த வாசனை நம்ம இடத்துல வருது, ஏன் இந்த ஆசை நம்ம இடத்துல எழுந்திருக்கிறது அப்படின்னு நம்ம கொஞ்சம் யோசித்து பார்த்து அந்த புரிதலோடு நம்ம அந்த விஷயத்தை ஒதுக்கிட்டோம் அப்படின்னா நம்முடைய மனம் வந்து தெளிவில் இருக்கும். அது புரியாம நம்ம அது ஏதோ வருது அதை செஞ்சு பார்க்கலான்னு செஞ்சோம்னா அதனால பின்விளைவுகளையும் நம்ம சந்திக்க வேண்டியது வந்துடும். அப்போ அந்த அதுக்காக தான் இங்கே விவேகம் வேண்டியதாக இருக்குது. அதனால இந்த விவேக சக்தியை கொண்டு மனதை விசாரித்து மனதில் எழுகின்ற தேவையற்ற எண்ணங்களையும் ஆசைகளையும் நாம் நீக்கி விடுகின்ற பொழுது நாம் செயல் நிலைக்கு அதை கொண்டு போகாமல் தவிர்த்து விடலாம். ஏன்னா மனம் வந்து ஒரு எண்ணத்தை வெளிப்படுத்தும் போது அதை செயல் நிலைக்கு கொண்டு வந்துடும். அந்த செயல் நிலைக்கு கொண்டு வராமல் நம்ம தடுப்பதற்கு தான் இங்கே விவேகம் நமக்கு தேவைப்படுவதா பார்க்கப்படுது. அப்போ இந்த சமம்ங்கிற ஒரு விஷயம், அதாவது மன அடக்கத்தில் எப்படி நம்ம இந்த மனதை வந்து எளிதாக அடக்க முடியும், அதற்கு ஏதாவது யுக்தி இருக்கா அப்படின்னா, நம்மிடத்துல வைராக்கியம் வந்து விட்டால் போதும். அதாவது நம்மளுக்கு வைராக்கியம் எப்போ வரும் அப்படின்னா விவேகத்தினால வரும்னு நம்ம பார்த்தோம் இல்லையா. அதாவது இங்கே எது நித்தியம் எது அனித்தியம்ங்கிற விவேகம் வந்துவிட்டால் தேவையற்ற விசை சுகங்களில் போய் நம்ம சிக்க மாட்டோம். அப்போ நம்ம அந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு புரிதல் இருக்கும். அந்த மாதிரி வைராக்கியத்தை நம்ம இந்த இடத்துல இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒன்றும் இல்லை, இதெல்லாம் அழியக்கூடிய விஷயம், இதில் ஏன் நான் போய் அனாவசியமாக தலையை நுழைச்சிக்கிட்டு இருக்கணும், விட்டுறலாம் அப்படின்னு நம்மளே ஒரு புரிதலோடு அதை விடும்போது அதை மனசு வந்து அதை ஏற்றுக்கும். ஆனால் அந்த புரிதல் இல்லாமல் அதை விட சொல்லி மனசுக்கிட்ட சொன்னோம்னா அதை ஏற்றுக்காது. ஏன்னா அது அடமா அதை அடையணும் அடையணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டே இருக்கும். அப்போ மனசு வந்து ஒரு விஷயத்தை விரும்புதுன்னா அதுக்கு ஒரு புரிதலை நம்ம கொடுக்கும்போது மட்டும்தான் அதை வந்து அதை தவிர்க்கும். ஏன்னா நம்ம நடைமுறையில் அனுபவத்தில் பார்க்குறோமே, நம்முடைய மனசு எப்படியெல்லாம் நம்மக்கிட்ட ப்ளே பண்ணுது அப்படிங்கிறத நம்ம நடைமுறையில் பார்க்குறோம். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்து இனிப்பு சாப்பிடுவது நல்லது அப்படின்னு சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். இப்போ நிறைய இனிப்புகள் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறோம். நாளடைவில் என்ன ஆகுது, அந்த இனிப்பின் தன்மையினால் உடலில் வந்து சர்க்கரை நோய் வந்து விடுகிறது. இப்போ சர்க்கரை நோய் வந்த உடனே உடல் பிரச்சனைகளை அனுபவிக்கிறோம், நிறைய கஷ்டங்களை படுறோம். அப்புறம் மருத்துவர் ஆலோசனை பண்ணும்போது அவர் என்ன சொல்கிறாரு, இதெல்லாம் வந்து இனிப்பு அதிகமாக போனால் கண்டிப்பாக ரொம்ப பாதிப்பு வரும், விட்டுடுங்க அப்படின்னு சொல்லும்போது இப்போ நம்ம மனதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு புரிதலை கொடுக்குறோம். பார், அப்போ நீ ஆசைப்பட்டு சாப்பிட்டேன், இப்போ வந்து பாரு சாப்பிட்டதுனால உடம்பு பாதிக்குது, அப்போ இந்த பிரச்சனை பெருசாகனா இன்னும் பல பிரச்சனைகள் உடம்புல கொண்டு வந்து விட்டுடும், அப்போ இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்படும், ஆக நம்ம இந்த சர்க்கரையை இனிப்பை சாப்பிடுவதை நிறுத்திக்கலாம் அப்படின்னு மனசுக்கு சொல்லிட்டீங்கன்னா இப்போ அந்த மனசு ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே தானாகவே வந்துடுது இல்லையா. வந்து என்ன சொல்லுது, இனிமேல் இனிப்பை பார்த்தா கூட வேண்டாங்க எனக்கு சர்க்கரை இருக்குது அப்படின்னு சொல்லி தடுத்துடுறோம். பட் இப்போ என்ன இங்கே நம்ம புரிதல் வரும் அப்படின்னா, வந்த பிறகு செய்வதை விட வருமுன் காப்பது தானே புத்திசாலித்தனம். எப்பயுமே நம்ம வந்து ஒரு பிரச்சனை பெருசான பிறகு இது பெருசாயிடுச்சு அதனால இதை விடுறேன் அப்படின்னு மனதிற்கு நம்ம புரிய வைக்கிறத விட, அந்த பிரச்சனை வந்தால் அது இப்படி மாறும் அப்படிங்கிற அடிப்படை அறிவு நம்ம இடத்துல ஏற்கனவே இருந்தாலும் அதை நம்ம நடைமுறைப்படுத்தாமல் இருப்பதனால்தான் பிரச்சனைகளை நம்ம எதிர்கொள்கிறோம். எதிர்காலத்தில் நமக்கு ஏன் பிரச்சனை வருது, தெரிந்தே அந்த தவறை செய்வதனால் வருகிறது. அப்போ அது தவறு என்று தெரிந்து விட்டால் அதை நம்ம தவிர்த்து விடுவது நல்லது இல்லையா. அதுதான் இங்கே புத்திசாலித்தனம், அதுக்கு தானே விவேகம் வேண்டியதாக இருக்கிறது. அப்போ அதை தான் இங்கே சாஸ்திரம் சுட்டி காட்டுது. அந்த சமத்தை, அதாவது சமம் என்கிற அந்த மனவடக்கத்தை நீங்கள் சரியாகப்படி கையாள கற்றுக்கொண்டீர்கள் என்றால், மனவடக்கம் என்பது மீண்டும் சொல்கிறேன், மனதை நெறிப்படுத்துதல் ஒழுங்குபடுத்துதல் அப்படின்னு புரிந்து கொள்ளணும். நாம் மனதை சரியாக நெறிப்படுத்தி ஒழுங்குபடுத்தி வைத்து கொண்டிருந்தால் அந்த மனம் என்ன ஆகும், அனாவசியமான விசேஷ சுகங்களில் போய் மாட்டாது, புரிஞ்சிக்கும். ஆமாம், இனிப்புங்கிறது ஒரு அளவுக்கு மிஞ்சினா அமிர்தமும் நஞ்சு, ஏதோ ஒரு ஆசைக்கு ஒன்று சாப்பிடலாம், ஆனால் அதை ருட்டீனாக நம்ம பண்ணோம்னா பின்னாடி பிரச்சனை வரும் உடம்புல, அப்போ ஒரு அளவாக போகலாம் அப்படின்ட்டு நம்ம அந்த புத்திசாலித்தனத்தின் மூலமாக விவேகத்தின் மூலமாக உணவு விஷயத்திலையும் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே நம்ம இருந்துட்டோம் அப்படின்னா பெரும் நோய்களை நம்ம தவிர்த்து கொள்ள முடியும். ஆனால் அந்த புலன்களில் சிக்கிக்கொண்டு அடுத்த டாபிக் அதான் சொல்கிறாரு, தமம் அப்படிங்கிற வார்த்தை, தமகா அப்படிங்கிறது புலன் அடக்கம். இந்த புலன்கள் என்ன பண்ணும், தூண்டுது மனதின் வாயிலாக அந்த உணர்ச்சிகளை, அந்த ரசத்தை ருசித்து அந்த இனிப்பு பதார்த்தத்தை சாப்பிடும்போது ஆனந்தமாக இருக்குதே அப்படின்னு மனசு விரும்புறதுனால மீண்டும் மீண்டும் அந்த இன்பத்தை அடைவதற்காக மனது ஆசைப்பட்டுப்பட்டு கேட்கும். நாக்கும் அதை சுவைத்து சுவைத்து அனுபவமாக்கிட்டதுனால அந்த டேஸ்ட்டுக்காக ஆசைப்படும், இயங்கும். அப்போ இந்த இயக்கங்கள் என்ன ஆகுது, மனதையும் புலன்களையும் அதன் இஷ்டத்துக்கு ஆட விட்டுடுது. அப்போ இந்த மனமும் புலன்களும் அதன் போக்கில் ஆட விட்டோம்னா அதனால் பாதிக்கப்படுவது உடலாகத்தான் இருக்க முடியும் என்பதையும் நாம் இங்கு புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப அதனால இரண்டாவது பகுதியாகிய தமம் என்பது புலனடக்கம். அப்ப புலனடக்கம் என்போது சாஸ்திரம் என்ன சொல்லுது, செய்யக்கூடாதவைகளை புலன்களினால் செய்யாதிருக்க வேண்டும். அதாவது தீய பயனற்ற விஷயங்களில் புலன்களை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சாஸ்திரம் சொல்லிடுது. இதுதான் பெரியவங்க அன்னைக்கே சொன்னாங்க, தீயவை பார்க்காதே, தீயவை பேசாதே, தீயவை கேட்காதே அப்படின்ட்டு மூன்று குரங்கு பொம்மைகளை போட்டு நமக்கு உபதேசம் கொடுத்தாங்களா இல்லையா? சின்ன குழந்தையா படிக்கும் போதே பாட நூல்ல மூணு குரங்கு பொம்மையை போட்டு இதை சொல்லிடுவாங்க. ஏன்னா இந்த புலன்கள் வந்து பார்க்கறதெல்லாம் ஆசைப்படும், அதுல போய் சிக்கிக்காத, அது நல்லதா கேட்டதா அனலைஸ் பண்ணி முடிவெடு அப்படின்னு அதை புரிய வைக்கிறதுக்காக இது மாதிரி பாடத்திட்டங்கள்லாம் நம்முடைய சிலபஸ்ல அப்ப இருந்தது. அப்ப அதனால நம்ம என்ன பண்ணுவோம், புலன் விஷயத்துல கொஞ்சம் எச்சரிக்கை உணர்வோடு நம்ம வாழ கத்துக்குவோம். அதுதான் இங்க ரொம்ப முக்கியம், புலன்களை நெறிப்படுத்துறது தான் இங்க தமம் என்று கூறப்படுகிறது. அப்போ தமம் என்கிற ஒரு விஷயத்தை அடைவதற்கான வழிமுறைகளும் இங்கு சுட்டி காட்டப்படுகிறது. அதாவது சில சூழ்நிலைகளால நம்முடைய இந்திரியங்களை புலன்களை கட்டுப்படுத்த முடியாமல் நாம் பாதிக்கப்படுகிறோம். அப்ப நம் இந்திரியங்கள் பாதிக்கப்படுகின்ற சூழ்நிலையிலிருந்து நாம் பெரும்பாலும் விலகி இருப்பதற்கான முயற்சியையும் மேற்கொள்ள வேண்டும். எப்படி அப்படின்னு பார்த்தா, இப்ப நம்ம டிவி பார்த்துட்டு இருக்கிறோம், டிவியில ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வருது, ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்ற மாதிரி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வருது. இப்ப நமக்கு அது வரைக்கும் அந்த ஐஸ்கிரீம் மேல ஒரு ஆர்வம் இல்லை, சும்மா தான் இருந்தோம். ஆனா திடீர்னு டிவியில ஒரு ஆடு பார்த்துட்டு ஐஸ்கிரீம் பார்த்த உடனே மைண்ட் என்ன சொல்லுது, ஆஹா ஐஸ்கிரீம் போட்டுக்கிட்டு இருக்க டிவியில, அதை வாங்கினா நல்லா இருக்குமே, சாப்பிட்டா நல்லா இருக்குமே அப்படின்ட்டு புலன் ஈர்க்குது. அந்த விஷயத்தை பார்த்த உடனே, டிவியில பார்த்த உடனே, அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்த உடனே சாப்பிடணுங்கிற ஒரு கியூரியாசிட்டி நம்ம இடத்துல உண்டாக்கி விடுகிறது. உடனே மொபைல் போன் எடுத்து ஸ்விக்கிக்கோ ஜொமேட்டோக்கோ ஒரு ஆர்டர் போட்டுடுறோம், ஐஸ்கிரீம் வந்துடுது, சாப்பிட்றோம். இது மாதிரி நம்முடைய புலன்கள் ஆசைப்படுறதெல்லாம் அடையணும்னு, பார்க்கறதெல்லாம் கேட்கும், கேட்கறதெல்லாம் அடையணும்னு நினைக்கும். அப்போ இதுக்கெல்லாம் நம்ம இடம் கொடுத்தோம் அப்படின்னா அது பின்னாடி நமக்கு பலவிதமான தொந்தரவுகளை கொண்டு போய் விடுவோங்கிறதுனால தான் பெரியவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அதற்கான சூழ்நிலைகளிலிருந்து விலகி இருக்க வேண்டும் என்பதாக நமக்கு அறிவுரை சொல்கிறார்கள். அதை புரிந்து கொள்ளணும். ஏன்னா நம்ம இந்த மாதிரி விஷயங்களுக்குள்ள போய் மாட்டும் போது நமக்கு அந்த பிரச்சனை வந்துடும் தெரிஞ்சுக்கிட்டா அதை தவிர்த்து கொள்ளலாம். நம்ம இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தவிர்த்து கொள்ளலாம். பார்க்கறதுனால அந்த ஆர்வம் வருது, பார்க்க வேண்டாமே அப்படின்னு அதை நம்ம ஒதுங்கலாம். அதுதான் இங்க சுட்டி காட்டுறாங்க. அதனால மேலும் என்ன சொல்றாங்கன்னா, இந்த புலன்கள் சக்தியை பெறவும் கட்டுப்படுத்தக்கூடிய அல்லது முறைப்படுத்தக்கூடிய சூழ்நிலைகளை நம்ம எப்பொழுதும் வைத்துக் கொண்டிருக்க வேண்டும். அதாவது எந்தெந்த விஷயங்களில் நாம் பலவீனமாக இருக்கின்றோமோ அதை விட்டு நாம் விலகி இருக்க வேண்டும் என்பதாக இங்கு சுட்டி காட்டப்படுகிறது. அதுதான் பலவீனம்ங்கிறது என்னன்னா, மனசு வந்து இப்ப ஒரு விஷயங்கள்ல பலவீனமா இருக்குதுன்னா அதை அடையணும்னு நினைச்சதுன்னா அதுக்கு இடம் கொடுக்காம நம்ம தவிர்ப்பது நல்லது. ஆனா நம்ம அதுக்கு இடம் கொடுத்தோம்னா அந்த பலவீனமான விஷயத்த மீண்டும் அடைவதற்கான சூழ்நிலையை இதை உண்டாக்கி அதை அடைந்து விட முயற்சி செய்யுங்கிறத இந்த மந்திரம் சுட்டி காட்டி, இந்த சமம் தமம் என்கின்ற மனக்கட்டுப்பாடு புலக்கட்டுப்பாடு புலன்களுடைய கட்டுப்பாடுங்கிற ரெண்டு விஷயத்தை இந்த ஆறாவது மந்திரத்திலே ஆறாவது ஸ்லோகத்திலே ஆதிசங்கரர் சுட்டி காட்டுகின்றார். அடுத்தது ஏழாவது ஸ்லோகம். விசயேபியா பிராவருத்திஹி பரமோ பரதிர்ஹிஷா ஹைனம் சர்வதுஹு காணாம் திதிக்ஷா சா சுபாமதா. சர்வதுக்கானாம் திதிக்ஷா சா சுபாமதா. அதாவது இங்க வந்து திதிக்ஷாங்கிற ஒரு விஷயத்தை எடுக்கிறார். அப்புறம் இந்த உபரதி அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் இந்த இடத்துல எடுத்துக்கிறார். அதாவது இங்க வந்து உபரதிங்கிறது நம்ம ஏற்கனவே என்ன சொன்னோம், தியாகம் அப்படின்னு பார்த்தோம். உபரதி அப்படின்னா தியாகம். அதாவது தியாகம்னா இந்த இடத்துல எப்படி புரிந்து கொள்ளணும்னா, எல்லாத்தையும் அப்படியே மற்றவர்களுக்கு அள்ளி கொடுக்குறோம், அப்படியே தியாக மனப்பான்மையோட செய்யறோம் அப்படிங்கிற அண்டர்ஸ்டாண்டிங்ல வராம புரிதலோட நம்ம எப்படி அதை தியாகம் செய்வது அப்படின்னா, இப்ப வந்து நம்ம வந்து நம்ம கிட்ட சில டேலண்ட் இருக்கும். அதாவது ஒரு காரியத்தை செய்யும் போது நம்ம ரொம்ப சிறப்பாக செய்வோம், ஆனா மற்றவர்கள் அது மாதிரி செய்ய மாட்டாங்க. ஆனா நம்ம அதையே எதிர்பார்ப்போம், என்ன மாதிரி அவன் செய்யணும்னு எதிர்பார்ப்போம். அது நடக்காது இல்லையா, எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க முடியாது. இப்போ நம்ம வந்து ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கலாமே, இப்போ சமையல் செய்யறதுக்கு நம்ம உள்ள போறோம் அப்படின்னா வேக வேகமா நம்ம சமையலை செஞ்சு ஒரு ரெண்டு மணி நேரத்துல எல்லாம் முடிச்சு வச்சுட்டு வந்துடலாம். அதுவே இன்னொருத்தருக்கிட்ட அந்த சமையல் செய்யற வேலையை கொடுத்தோம்னா அவங்க நாலு மணி நேரம் எடுத்து அந்த சமையலை செஞ்சு முடிப்பாங்க. அப்ப அதனால நமக்கு என்ன ஆகும், டென்ஷன் ஆகும். ரெண்டு மணி நேரத்துல நான் செய்யற வேலையை நாலு மணி நேரத்துல செஞ்சுட்டு இருக்க அப்படி, அப்ப இவங்களுக்கு அந்த இது பத்தல, அதனால நானே இதை செய்யறேன் நீ நவரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை தள்ளி விட்டுட்டு அந்த வேலை இவங்க இழுத்து போட்டுக்கிட்டு இவங்களே முன்னின்னு செய்து கொண்டிருக்கின்ற ஒரு பழக்கம். இதைத்தான் நிறைய மாமியார் மருமகள் வீட்டுல பிரச்சனையை பாக்குறோம் இல்லையா. ஏன்னா மாமியார் வந்து வேக வேகமா அந்த வேலையை ரெண்டு மணி நேரத்துல செஞ்சு முடிச்சுட்டு வெளியே வந்துருவாங்க, மருமகள் அந்த சமையல் அறைக்குள்ள போனா 4 மணி நேரம் அந்த வேலையை செஞ்சுட்டு இருப்பாங்க. உடனே மாமியாருக்கு டென்ஷன் ஆகும், ஏன்னா இப்படி பண்ணிட்டு இருக்காளே, 2 மணி நேரத்தை செய்யற வேலையை 4 மணி நேரம் செஞ்சுட்டு இருக்காளேன்னு டென்ஷன் ஆகும். ஏன்னா அவங்களுக்கு அந்த புரிதல் இல்லை, எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான பழக்க வழக்கங்கள், வாழ்க்கை முறைகள், சூழ்நிலைகள் அப்படின்னு மாறி மாறி வாழ்றத நம்ம எப்ப புரிந்து கொள்கிறோமோ அப்ப பிரச்சனைகளை நம்ம ஒதுக்கிக்கலாம் இல்லையா. ஏன்னா நம்மள மாதிரியே திறமை அவங்க கிட்ட இருக்குன்னு எதிர்பார்க்கறதே ஒரு மிகப்பெரிய முட்டாள்தனம். ஏன்னா இங்க திறமைங்கிறத அடிப்படையா பார்த்தோம்னா அது நம்ம இடத்துல இருக்கிற அந்த அறிவினுடைய ஆற்றல் தான், அது பிரகாசிக்கக்கூடிய உபாதியாகிய உடல்கள்ல மாறுபட்டுத்தான் பிரகாசிக்கும்ங்கிற அடிப்படை விஷயத்தையும் நம்ம தெரிந்து வைத்துக் கொண்டிருக்க வேண்டும். அதுக்கு தான் இந்த பாடத்திட்டங்களை நம்ம வர சொல்றோம். இப்ப இந்த பாடத்திட்டத்தை ஏன் வர சொல்றோம் அப்படின்னா, நம்ம உலகியல் வாழ்க்கையை வாழும்போது கூட நம்ம ஒரு உபயோகமாக வாழ்ந்து விட்டு போகலாம், ஆனால் இது புரியாம வாழ்றதுனால தான் வீட்டில் பிரச்சனைகள் சண்டைகள் எல்லாம் வர்றது. அப்போ இப்போ நம்ம என்ன யோசித்து பார்க்கணும், இப்போ திதிச்சாங்கிற ஒரு விஷயம் அல்லது உபரதிங்கிற ஒரு விஷயம் இதெல்லாம் பார்க்கும்போது பொறுமை, சகிப்புத்தன்மை, விட்டு கொடுத்தல் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் குடும்பத்தில் இருந்தா எவ்வளோ ஆனந்தமாக அந்த குடும்பம் இருக்கும், ஒரு மகிழ்ச்சியான குடும்பம் இருக்கும் இல்லையா. ஆனா அந்த மாதிரி இல்லாம நம்ம இந்த மாதிரி எல்லாம் வீட்டுல புரிதல் இல்லாம அதை பெருசு பண்ணி ஊதி சண்டை போட்டு ரகலை பண்ணிட்டு இருக்கிறதுனால எத்தனை குடும்பங்கள்ல பிரச்சனைகள், கணவன் மனைவி பிரச்சனை, மாமியார் மருமகள் பிரச்சனை, எப்ப பார்த்தாலும் பிரச்சனைன்னு தான் ஓடிக்கிட்டு இருக்குது. அப்ப இங்க என்ன இந்த சாஸ்திரம் சொல்ல வருதுன்னா, அந்த தியாக மனப்பான்மை என்பது எனக்கு தான் தெரியும், நான் தான் செய்வேன், என்னை விட்டா வேற யாராலும் செய்ய முடியாதுங்கிற அந்த அகங்காரத்தை நீக்கிட்டு அதை தியாகம் செய்து விடு, என்னை போன்றே மற்றவர்களும் செய்ய முயற்சி செய்யட்டுமே அப்படி என்று விட்டு கொடுத்து விடு, பொறுப்புகளை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுத்து விடு அப்படிங்கிற அடிப்படையில இங்க சொல்ல வருது விஷயம். அப்படிதான் நம்ம இதை பார்க்கணும். ஏன்னா இந்த விட்டு கொடுத்து விடுறதும் அவர்களுக்கு ஒரு வாய்ப்பை நம்ம கொடுப்பதும் தான் இங்க நம்ம இடத்துல இருக்கக்கூடிய அந்த விவேகம், புத்திசாலித்தனம் என்பதாக பார்க்கப்படுது. அதுவே நான் மட்டும்தான் செய்வேன், நீ செய்யாதேன்னு சொல்லி நம்ம ஈகோல உட்காந்து அதை செய்ய செய்ய அது பின்னாடி நமக்கு பல பிரச்சனைகளை பெருசாக்கி தான் வருங்கிறத நம்ம புரியாததுனால தான் குடும்பத்தில் பிரச்சனைகள் மேலோங்கி கொண்டே போகுது. அப்போ இந்த இடத்துல நம்ம அதை தியாகம் செய்வது, என்னுடைய வேலையை நீ செய்து கொள், உன்னுக்கு எப்படி முடியுமோ செய்ய, நல்ல விதமாக செஞ்சு முடிச்சேன்னா சரி அப்படின்னு அவங்க போக நம்ம விட்டு கொடுத்து போகும்போது பிரச்சனைகளை எல்லாம் குடும்பத்தில் நல்ல விதமாக வாழ முடியும். அதை தான் இங்கே தியாகம் என்றதாக பார்க்கப்படுகிறது. அப்போ அந்த மாதிரி நம்ம பெரியவங்க வயசானவங்க மாமியார்கள்லாம் என்ன பண்ணணும், இந்த மாதிரி மருமகள் கிட்ட இந்த வரிசைகள் எல்லாம் ஒப்படைச்சிட்டோம்னா நிறைய நேரம் கிடைக்கும். ஏன்னா இவங்க செய்ய வேண்டிய சமையலை வந்து மருமகள் செஞ்சுட்டு இருப்பாங்க, இவங்க ஃப்ரீயா உட்காந்துருப்பாங்க இல்லையா. அந்த நேரத்துல இந்த மாதிரி பாடத்திட்டங்களை இவர்கள் அதிக நேரம் எடுத்துக்கொண்டு பயன்படுத்தி கொள்ளலாம், அதற்குண்டான ஒரு ஆப்ஷன் இதுல இருக்குது. அப்ப நம்ம இந்த மாதிரி பயன்படுத்தும் போது என்ன பண்ணலாம், அதிக நேரம் சாஸ்திர சிரவணம் பண்ணலாம், இது மாதிரி விஷயங்களை இன்னும் கேட்கலாம். இவர் என்ன சொல்ல வராரு, அவர் என்ன சொல்ல வராருன்னு 2-3 சாமிகள் பேசுறதை எடுத்து போட்டு கேட்டு இன்னும் ஒரு நல்ல ஒரு தெளிவுக்கு நம்ம வர முடியும். அப்போ அதுக்குண்டான ஒரு வாய்ப்பாக அதை நம்ம பார்க்கணும். அந்த மாதிரி பார்த்தா இங்கே குடும்பத்தில் பிரச்சனை இல்லை, ஆனால் நான் தான் செய்வேன்ட்டு நம்ம போய் உள்ள நுழைஞ்சிக்கிட்டு அவங்களையும் தொந்தரவு பண்ணிக்கிட்டு நாமளும் அதை ஒழுங்காக செய்யாமல் வயசாகிடுச்சு முடிகிறதில்ல, ஆனாலும் ஈகோ வந்து இடம் கொடுக்கறதில்ல. அப்போ இது மாதிரி நிறைய பேர் வாழ்கிற வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருக்கிறத சுட்டி காட்டுது சாஸ்திரம். இங்கே சாஸ்திரம் வந்து எல்லா விஷயமே சாமியார் ஆக்கிறதுக்காக சொல்கிறதா நீங்கள் நினைக்கக்கூடாது. ஒரு மனிதன் எப்படி ஆனந்தமாக வாழ முடியும் என்பதை சுட்டி காட்டுது தான் சாஸ்திரம். இப்போ நிறைய பேர் சாஸ்திரம் படிக்க வர்றதே பயப்படுறாங்க, என்ன அப்படின்னா அது எங்கெங்க அது உள்ள போய் உட்காந்து பார்த்தோம்னா நம்மளை சாமியார் ஆக்கிடும் போல் இருக்கு, சன்னியாசியாக மாறிடும் போல் இருக்கு, அதனால அதெல்லாம் நமக்கு வேண்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒதுங்குறாங்க. காரணம் என்ன, அப்படிதான் சொல்லி பழக்கப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் இங்கே சாஸ்திரம் அப்படி சொல்லலை, நீ இங்கே வந்தால் உன்னை சாமியார் ஆக்குறேன் வா அப்படின்னு இங்கே சொல்லுதா. தியாகம்னா என்ன, விட்டு கொடுத்தல்னா என்ன, மனதை எப்படி ஒழுங்குபடுத்துவது அப்படின்னு சொல்றதெல்லாம் சாமியார் ஆக்குறதுக்கா. நம்முடைய வாழ்க்கையை நாம் சந்தோஷமாக வாழ்வதற்கான வழியை சொல்லி கொடுக்குது சாஸ்திரம். அப்போ நம்ம இந்த புரிதலோடு இந்த விஷயங்களை நம்ம உள்வாங்கி கொண்டோம்னா எவ்வளோ ஆனந்தமாக நம்ம வாழ முடியும். இதுதான் ஆனந்தம். ஆனந்தம்ங்கிறது என்ன, மகிழ்ச்சியில் வாழ்கிறதான ஒவ்வொரு ஜீவனும் ஆசைப்படுறோம். யார் எல்லாருக்குமே மகிழ்ச்சி தானே வேண்டியதாக இருக்குது, யாராவது துன்பம் வரணும்னு விரும்புகிறோமா, யாரும் விரும்ப மாட்டோம். ஆனால் அந்த மகிழ்ச்சி எங்கே இருக்குதுன்னு தெரியல, அதை தான் நம்ம என்ன பண்ணுறோம், எதையோ மகிழ்ச்சியாக இருக்குன்னு தேடி வெளியே ஓடிக்கிட்டு இருக்கிறோம். அந்த மகிழ்ச்சி நம்மிடத்திலே தான் இருக்கிறது. அப்போ அந்த மகிழ்ச்சி நம்மிடத்திலிருந்து எப்பொழுது வெளிப்படும் என்றால் நம்முடைய புரிதலினால் தான் வெளிப்படுத்த முடியுமே தவிர, நம்முடைய மனம் அந்த புரிதலுக்கு போகாத வரைக்கும் நம்மிடத்தில் மகிழ்ச்சி என்பது என்றுமே வெளிப்படாது. ஏனென்றால் அந்த மகிழ்ச்சி நம்முடைய யதார்த்தம், நம்முடைய சொரூபம், நம்முடைய சுயம் அது. ஏன்னா நம்ம அதுவாக தான் இருக்கிறோம், ஆனால் புரியல நமக்கு. புரியாததுனால நம்ம என்ன பண்ணுறோம், விவகாரங்களுக்குள்ள போய் சிக்கிக்கிட்டு அதை பெருசாக்கி ஊதி கொண்டே இருக்கிறோம். ஒன்றுமில்லாத விஷயத்தையெல்லாம் நம்ம அதை பெருசாக்கி கொண்டு போகிறோம். இதெல்லாம் மைண்டினுடைய பிளே. அப்போ நம்ம இதை எப்போ புரிந்து கொள்கிறோமோ அப்பொழுது நம்முடைய வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக மாறிவிடும் என்பதுதான் சாஸ்திரத்தினுடைய உபதேசமாகவும் பார்க்கப்படுகிறது. அப்ப சமம் தமம் என்ற மனவடக்கம் புலனடக்கம் என்பதன் மூலமாக நம்முடைய மனதையும் இந்திரியங்களையும் ஒரு நெறிப்படுத்தி நம்ம வாழும்போது நம்முடைய சுபாவமே மாறிவிடும், நம்முடைய மனித சுபாவமே மாறிவிடும். ஒரு நல்ல சத்துவ குணத்தில மேலோங்கி நிற்போம், யாரிடத்திலும் கோபப்பட மாட்டோம், பொறாமை இருக்காது, விட்டு கொடுக்குற சுபாவம் வந்துவிடும். அதைத்தான் இங்க தியாகம் உபரதி அப்படின்னு சாஸ்திரம் சுட்டி காட்டுகிறது. அடுத்தது திதிக்சான்னு சொல்லுது. திதிக்சா என்றால் சகிப்புத்தன்மை. ஏன் சகிப்புத்தன்மையை சொல்லுது, சகிப்புத்தன்மையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஏன் சொல்லுது அப்படின்னா, இப்ப நமக்கு வந்து குடும்பம்ன்றதா 1000 பிரச்சனை இருக்கும். ஏன்னா எல்லாருக்குமே வீட்டுக்கு வீடு வாசப்படி தானே, ஒவ்வொரு வீட்டுக்கும் வாசப்படி இல்லைன்னா நம்ம உள்ளேயே போக முடியாது, வெளியே வர முடியாது. அப்ப வாசப்படின்னு ஒண்ணு வச்சா தான் வீட்டுக்குள்ள போய் வர முடியுங்கிற மாதிரி குடும்பம் என்று ஒன்று இருந்தால் அங்கு நல்லது கெட்டது ரெண்டும் கலந்துதான் இருக்கும். அப்ப நம்ம நல்லது மட்டும்தான் வரணும், கெட்டது வரக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா எந்த ரூபத்திலயாவது ஒரு கெட்டது நம்ம கிட்ட வந்து பிரச்சனை பண்ணும், ஆனா அதை ஹேண்டில் பண்ற திறமை நம்ம இடத்துல அறிவாற்றல் இருக்கும்போதுதான் முடியுமே தவிர, விவேகம் இல்லாதவர்களிடத்துல அதை ஹேண்டில் பண்ண தெரியாம அவர்கள் தான் குடும்பத்துல பிரச்சனைகளை பெருசாக்கி கொண்டிருப்பார்கள். அப்ப இங்க நம்ம இந்த பாடத்திட்டங்களை படித்து திதிக்சா என்ற சகிப்புத்தன்மைக்குள்ள வந்துட்டோம் அப்படின்னா, இப்ப ஒருத்தர் தவறு செய்து விடுகிறார்கள்னா கூட நம்ம என்ன பண்ணுவோம், சகித்துக் கொள்வோம். சரி, ஏதோ தெரியாம நடந்துருச்சு, பரவாயில்ல, இது இந்த டைம் போகட்டும், அடுத்த முறை சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்கள அந்த விஷயத்தை நம்ம புரிய வச்சு டேக் இட் ஈஸியா எடுத்துக்கொண்டு அவர்களையும் நாம சமாதானப்படுத்தி வாழ்றதுதான் இந்த வாழ்க்கையினுடைய உயர்நிலையாக பார்க்கப்படுது. அந்த துன்பம் எப்படி வேண்டாம் வரலாம், நமக்கு உடல் ரீதியாக வரலாம், மன ரீதியாக வரலாம், ஆனால் அதை பொறுத்து கொள்ள வேண்டும், சகித்துக் கொள்ள வேண்டும் தான் மகான்கள் எல்லாம் சொல்றாங்க. இதுதான் நான் போன பாடம் எடுக்கும்போது கூட திருக்குறள் உங்களுக்கு சுட்டி காட்டினேன். தவம் வாழ்க்கைங்கிறது என்ன, உற்ற நோய் நோன்றல் உயிர்க்கு உருகன் செய்யாமை அற்றே தவத்திற்கு உரு அப்படின்னு நம்ம திருக்குறள் சொல்லுதுன்னு சொன்னோம் இல்லையா. தனக்கு வருகின்ற துன்பங்களை பொறுத்து கொண்டு மற்றவர்களுக்கும் துன்பம் தராமல் வாழ்வதுதான் இங்க தவ வாழ்க்கை. அப்ப நான் எனக்கு வருகின்ற துன்பத்தை எப்படி பொறுத்துக் கொள்கிறேன், இது துன்பம் என்று தெரிகிறது, ஆனால் என்னுடைய விவேகத்தினால அதை நான் சரி வந்துடுச்சு ஏத்துக்கலாம் அப்படின்னு ஏத்துக்கொள்றேன். மற்றவர்களுக்கு அந்த துன்பத்தையே அப்ப நம்ம கொடுக்க கூடாது அப்படிங்கிற புரிதலும் நான் வந்து விடுகின்றேன். ஏன்னா இதனால நான் இப்படி கஷ்டப்படுறேன், இந்த கஷ்டம் அவருக்கு வரக்கூடாது, அப்ப என்னோட போகட்டும், ஏன்னா இது செஞ்சதுனால நான் இதுல சிக்கல் பண்ணி இன்னைக்கு பாதிச்சிருக்கிறேன், அப்ப நீங்களும் அதை செஞ்சு சிக்கிக்காதீங்க அப்படின்னு அவங்களை நம்ம எச்சரிக்கை பண்ணி அவங்களை நெறிப்படுத்தி நல்வழிப்படுத்தி கொண்டு போவதற்கான ஒரு பாடமாகவும் இது நமக்கு இருக்கும். இந்த சகிப்புத்தன்மை துயரம் எல்லாம் பொதுவாக துயரத்தை வந்து நம்ம விரும்பும் போதுதான் நம்ம வாழ்க்கையில நிறைய நல்லது நடக்கும். ஏன்னா இங்க பாகவதம் படிச்சிருந்தீங்கன்னா தெரியும், பாகவதத்துல பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் இடத்துல குந்தி தேவி கேட்பா, கிருஷ்ணா எனக்கு கஷ்டத்தை கொடு, எனக்கு கஷ்டத்தை எப்பயுமே கொடுத்துக்கிட்டே இரு, என்னை மகிழ்ச்சியாக வச்சுக்கிட்டே இருக்காத, கஷ்டத்தை கொடுத்துக்கிட்டே இருன்னு கேட்பான். அப்போ கிருஷ்ணன் சிரிப்பான், என்னம்மா இப்படி கேட்குறீங்களே, எல்லாரும் வந்து சந்தோஷத்தை கொடுன்னு தானே கேட்பாங்க, நீங்கள் ஏன் கஷ்டத்தை கொடுன்னு கேட்குறீங்க அப்படின்னு கேட்கும்போது குந்தி தேவி சொல்லுவா, பகவானே எனக்கு கஷ்டத்தை நீ கொடுத்தீங்கன்னா நான் உன்னை நினச்சிக்கிட்டே இருப்பேன், ஆனால் நீ மகிழ்ச்சியை கொடுத்துட்டீங்கன்னா நான் அந்த வினாடியே நான் உன்னை மறந்துடுவேன், ஏன்னா இதில் மூழ்கிடுவேன், இந்த சுகத்தில் மூழ்கிடுவேன், அதனால எனக்கு நீ கஷ்டத்தை கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த கஷ்டம் வரும்போதெல்லாம் நான் உன்னை நினைச்சிக்கிட்டே இருப்பேன், சகித்து கொண்டு உன்னை நான் நினைத்து கொண்டே இருப்பேன், ஏன்னா இது ஏதோ எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குது அப்படின்னு உன்னை நான் நினைக்காத நாளே இருக்காது, ஆகவே கஷ்டத்தை கொடு என்பதாக பாகவதத்தில் வரும். அது ஏன் சொல்றேங்க அப்படின்னா, அப்படி வருகின்ற துன்பத்தை சகித்து கொள்ளும் போது நம்முடைய மனம் இன்னும் அந்த உயர் பரிமாணத்துக்கு பயணம் பண்ணுவதற்கான பாடங்களை கற்றுக்கொள்ளும் என்பதாக இங்கு பார்க்கப்படுகிறது. ஏன்னா நம்ம மனசு வந்து சொகுசாவே வாழ்ந்துடுச்சுன்னா அந்த பவுண்டரிக்குள்ளே இருக்கும், அதை வந்து சேஃப் ஜோன் அப்படிமோ. சேஃப் ஜோன் அப்படின்னா, இப்போ நமக்கு என்ன உண்ண உணவு உடுக்க உடை இருக்க இடம் என்ற அத்தியாவசிய தேவைகள் நிறைவாக இருக்குது இல்லை, போதுமே ஜாலியாக இருந்துட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி மைண்டு வந்து உட்காந்துக்கும். ஆனால் அதற்காகவே நம்ம படைக்கப்பட்டிருக்கிறோம், அதாவது இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட ஒவ்வொரு ஜீவராசிகளுக்கும் ஒரு கடமை இருக்கு, ஆனால் அந்த கடமை என்னன்னு தெரியாமல் வாழ்றது தான் இங்கே பிரச்சனை. ஏன்னா இங்கே படைக்கப்பட்ட ஒவ்வொன்றும் ஒவ்வொரு காரியத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கு, நமக்கு தெரியல இல்லையா. இப்போ பறவைகள் எதற்காக படைக்கப்பட்டிருக்கின்றது, பறவைகள் வந்து இந்த தாவரங்களுடைய விதைகளை சாப்பிட்டு அதனுடைய எச்சத்தில் அங்கங்கே போட்டுக்கிட்டு போகும்போது நிறைய பயிரினங்கள் பெருகி பல்கி பெருகும். இங்கே எல்லாமே உயிரினங்கள் வந்து ஒரு உணவு சக்கரத்தை உண்டாக்கி கொண்டிருக்கின்றன. அப்போ வந்து இங்கே பறவையினுடைய படைப்பினுடைய அம்சத்தை பார்த்தீங்கன்னா, ஒரு ஆலமரத்தையோ ஒரு அரச மரத்தினுடைய பழத்தையோ சாப்பிட்டுட்டு அதனுடைய கொட்டையை போய் எச்சமாக இங்கிருந்து இன்னொரு இடத்துல கொண்டு போய் போட்டுதுன்னா, இந்த இடத்துல கூடிய அரச மரத்தினுடைய விதை அந்த இடத்துல விழுந்து அங்கே ஒரு அரச மரம் வரும், அங்கே ஒரு ஆலமரம் வரும். அப்ப இதெல்லாம் மனிதன் செய்ய வேண்டியதில்லை, இயற்கை செய்து கொண்டிருக்கின்றது, வேற ஒரு ரூபத்துல செய்து கொண்டிருக்கிறது. அதுதான் இங்க இயக்கம் ஆற்றல் அப்படின்னு நம்ம சொல்றோம். எல்லாமே ஒரு உதாரணத்துக்கு இந்த பறவை உதாரணம் நான் உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக சொன்னேன். எல்லாமே இங்க படைக்கப்பட்ட ஒவ்வொரு ஜீவராசிகளுமே இயற்கையுடைய நியதிப்படி அந்த ரிதத்துல இருக்கு, ரிதம் மாறாம இயங்கி கொண்டிருக்கிறது. மனிதன் மட்டும்தான் இந்த மனதில சிக்கிக்கொண்டு மனம் போன போக்கில் போய் கொண்டிருக்கின்றான். அப்ப இங்க என்னுடைய கடமை என்ன, நான் எதற்காக வந்திருக்கிறேன், என்னுடைய பங்கு என்ன அப்படின்னு எப்போ ஒருத்தன் புரிந்து கொள்கிறானோ அப்ப அவன் இந்த சமுதாயத்துக்கான பாதையை சேவையை செய்ய ஆரம்பித்து விடுவான். அதனாலதான் நீங்க எந்த ஒரு மகான்களை சந்திச்சாலும் பாடத்திட்டங்களை எடுத்து படிச்சாலும் சில நெறிமுறைகளை முதல்ல சொல்லி கொடுத்துருவாங்க. அதாவது அகிம்சையில் இரு, சேவை செய்து கொண்டிரு, மற்ற ஜீவராசிகளுக்கு உணவு பரிமாறு, உணவு கொடு, நீ சாப்பிடல ஒரு கவலம் அதுக்கு வச்சுட்டு சாப்பிடு அப்படின்னு நல்ல விஷயங்கள்லாம் ஏன் சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னா, இந்த உலகம் வந்து ஒன்றை ஒன்று சார்ந்து இயங்கி கொண்டிருக்கின்றது. அப்போ எல்லாமே ஒரு இயக்கம்ங்கிறது ஒரு சங்கிலி தொடர்பு தான். அதுல எந்தாவது ஒரு இடத்துல லிங்க் கட்டானா அந்த இயக்கம் நின்று போயிடும். அதனால அந்த இயக்கம் வந்து சரியா இயங்கணும் அப்படின்னா ஒன்றுக்கொன்று தொடர்புல அது சரியா இருந்து கொண்டிருக்கணுங்கிறதுனால இந்த உணவு சங்கிலியில மனிதன் என்ன பண்றான்னா தன்னை தனித்துவப்படுத்திக் கொள்ள முயற்சி செய்யறான். அதனால அவனுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் அவன் தனக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ள பார்க்கறான். இதெல்லாம் எதனால பண்றான்னா, அவங்ககிட்ட வந்திருக்கிற அகங்காரமும் சுயநலம், அதாவது நான் மட்டும் வாழ்ந்தா போதும், மற்றவன் எப்படியோ போகட்டும், மற்ற ஜீவராசில் எப்படி வேணா நாசமாகட்டும், ஆனா நான் நல்லா இருந்தா போதுங்கிற சுயநலம் இருக்குல்ல, அதனால என்ன ஆகிடும், இவன் அழிவது மட்டும் இல்லாமல் மற்ற ஜீவராசிகளுடைய அழிவுக்கு இவன் வழிவகுக்கிறான். ஏன்னா இன்றைக்கு அப்படிதான் மனிதர்கள் போய்கொண்டிருக்கிறார்கள். அப்ப அதனால நம்ம இங்க விழித்துக் கொள்ளணும். அதுக்கு தான் இங்க சாஸ்திரம் என்ன சொல்லுது, இது மாதிரி நல்ல விஷயங்களை எல்லாம் நீ எடுத்துக்கோ, இந்த சமுதாயத்துக்கு ஒரு பிரயோஜனமா வாழ்ந்து விட்டு போ, ஏன்னா உன்னை காரணத்துக்காக படைத்திருக்கிறது, ஏதோ ஒரு காரணத்துக்காக படைத்திருக்கிறது, அதில் நீ செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் அந்த ஈஸ்வர காரியமாக நடந்து கொண்டிருக்கிறது என்பது மட்டும் புரிந்து கொள். அப்போ உனக்கு வருகின்ற துன்பங்கள் அது அவசியம் கருதிதான் வருகின்றது, அதை சகித்துக்கொள் என்பதாக இங்கு திதிக்சா சுட்டி காட்டுகிறது. பொதுவாகவே திதிக்சா அப்படிங்கிற வார்த்தை வந்து ஒரு மங்களத்தை தரக்கூடிய வார்த்தை. அந்த சகிப்புத்தன்மை, அந்த பொறுமை, அது எதற்கு மங்களத்தை தரக்கூடிய வார்த்தை அப்படின்னா, பெரியவர்கள் வந்து எளிமையா நமக்கு பழமொழியில சொல்லுவாங்க பாருங்களேன், பொறுமை கடலிலும் பெரிது அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு. அப்ப பொறுமை ஏன் கடலை விட பெருசு, பிரம்மாண்டமா கடல், பூமிங்கிற ஒரு பந்துக்குள்ள முக்கால் பங்கு நீர் பரப்பு, கால் பங்கு தான் நிலப்பரப்பு. அப்ப எவ்வளவு ஒரு பெரிய கடல் நீர் சூழ்ந்த பகுதியாக நம்ம பூமி இருக்குது. ஆனா பொறுமை இருக்கு பாருங்க, அது இந்த கடலை விட பெரியது அப்படின்னா அப்ப எப்படிப்பட்ட ஒரு விஷயமாக அதை பார்க்கணும். முக்கால் பங்கு இருக்கிற நீர்பரப்பான கடலை விட பெரியதான விஷயமாக பொறுமை பார்க்கப்படுகிறதுன்னா அப்ப அது சகிப்புத்தன்மையினுடைய உச்சம் அல்லவா, அதுதானே இங்க ரொம்ப முக்கியம். அப்ப அதைதான் இங்க பெரியவங்க மிக முக்கியமாக சொல்றாங்க, எந்த ஒரு விஷயத்திலையும் பொறுமையா இரு, அவசரப்படாத, அதை உடனே எடுத்தமா கமத்தமான முயற்சி செய்து மாட்டிக்காத, பதட்டம் இல்லாம வெறுப்பு இல்லாம அமைதியா இருக்கணும் அப்படின்னு சொல்லித்தராங்க. ஆனா இப்ப நம்ம பதட்டமின்றி வெறுப்பின்றி அமைதியாக இருக்கும் போது கூட நாம் விரும்பாமல் நம்மிடம் சில துன்பங்கள் வரலாம், அவ்வாறு வருவதையும் நாம் பொறுத்து கொள்ள வேண்டும், சகித்துக் கொள்ள வேண்டும். அதுதான் இங்க திதிக்சா. இங்க திதிக்சாங்கிறது எப்படி புரிந்து கொள்ளணும்னா, நான் எந்த வம்பு தும்புக்கும் போகாம சும்மா தாங்க இருக்கிறேன், அமைதியா தான் இருந்தேங்க, ஆனா தேவையில்லாம என் மேல வந்து வம்பு சேர்ந்துருச்சு, என்னை வந்து மாட்ட விட்டாங்க, என்ன சிக்கல் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை ஊதி பெருசாக்க கூடாது. சரி, அது ஏதோ ஒரு காரணத்துக்காக நமக்கு ஒரு பாடத்தை கத்துக் கொடுக்க வந்திருக்கிறது, அதை நான் பொறுத்துக்கொள்கிறேன், ஏற்றுக்கொள்கிறேன், இதன் மூலமாக எனக்கு என்ன பாடம் கத்துக் கொடுக்குதுன்னு பாக்குறேன் அப்படின்னு நம்ம ஒரு புரிதலோட ஒரு விவேகத்தோட அந்த கஷ்டத்தை நம்ம அணுகணும் அப்படின்னா, அதன் இறுதி என்னவா முடியும்னா ஒரு ஆனந்தமாக முடியும், மகிழ்ச்சியாக முடியும். அப்ப துன்பம் வருகிறதே, அந்த துன்பத்தை நான் அப்படியே ஏத்துக்கிட்டோமா, சாஸ்திரம் தான் திதிக்சான்னு சொல்லிடுச்சே, சகித்துக்கொள் பொறுத்துக்கொள்னு சொல்லிடுச்சு, அதனால நான் வர்ற துன்பத்தை அப்படியே ஏத்துக்கிட்டோமா, அப்படியே ஏத்துக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டே வாழ்றதுக்கு அப்புறம் எதுக்கு நமக்கு புத்தி சக்தி, அப்ப விவேகம் எதற்காக? அப்ப அதனால சாஸ்திரம் என்ன சொல்லுது, உனக்கு வருகின்ற துன்பங்களை சகித்துக்கொள், அதே சமயம் அந்த துன்பங்களிலிருந்து எப்படி விடுபடுவது என்பதையும் புத்திசாலித்தனமாக யோசித்து முடிவிடு அப்படின்னு சொல்லுது. ஏன்னா நம்மிடத்துல விவேகம் அதற்காக தான் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அப்ப நம்ம அந்த துன்பம் எதனால் வந்தது, அந்த துன்பம் வருவதற்கான மூல காரணம் என்ன, அதற்கு நான் என்ன செய்ததுனால இந்த துன்பம் வந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கிட்டா அந்த தப்பை நம்ம மீண்டும் செய்யாமல் தவிர்க்கலாம் அல்லவா, அங்கதானே நமக்கு புத்திசாலித்தனம் தேவைப்படுது. அப்போ அந்த தப்பை மீண்டும் செய்யாமல் மற்றவர்களுக்கும் அந்த தவறு நேராமல் தனக்கு வருகின்ற துன்பத்தை தான் பொறுத்து கொண்டு தன்னை போன்றே மற்றவர்கள் அந்த துன்பத்தை அடையக்கூடாது என்பதாக அவர்களுக்கும் அதை தடுக்கும் வழிமுறையை சொல்லிக் கொண்டு வாழ்வதுதான் இங்க வாழ்க்கை, அதைதான் இங்க சுட்டி காட்டுது. அதனால இந்த தவறு நீ அனுபவப்பட்டினா, நீ அனுபவப்படுவதை இன்னொருத்தருக்கு வராம பாத்துக்கோ, அதை சொல்லி அவங்களுக்கு புரியவை, அங்கதான் விவேகம்ங்கிறது வேலை செய்து அப்ப துன்பத்தை தாங்கிக் கொள்கிறேன் என்று அப்படியே சும்மா உட்கார்ந்து கொண்டிருப்பது இங்கு விவேகம் ஆகாது. அப்ப துன்பத்தை நீக்கிக் கொள்ள நம்ம முயற்சி மேற்கொள்ள வேண்டும். அதுதான் இங்க சகிப்புத்தன்மையாக பார்க்கப்படுகிறது. அடுத்தது 8வது மந்திரத்துல என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். இப்ப இந்த 7வது மந்திரத்துல திதிக்ஷா, அப்புறம் நமக்கு அந்த உபரதி, ரெண்டு விஷயங்களும் சொல்லிட்டாரு. அதாவது இப்போ சமாதி சட்க சம்பத்தி அப்படிங்கிற 6 பண்புகளை அப்படியே விளக்கிக்கிட்டே வராரு. இப்ப அடுத்தது 8வதுல சொல்ல போறார். நிகமாச்சாரிய வாக்கியேசு பக்திகி ஸ்ரத்தேதி விஸ்ருதா சித்தை காக்கியம் து சல்லசியே சமாதானமிதி ஸ்மிருதம். சித்த காக்கிரயம் து சல்லக்ஷியே சமாதானம் இது ஸ்மிருதம். நிகமாச்சாரிய வாக்கியேசு பக்திஹி ஸ்ரத்தேதி விஸ்ருதா. அதாவது சாஸ்திரத்தின் மீதும் அந்த சாஸ்திரத்தை உபதேசிக்கின்ற சத்குருவின் மீதும் உண்டாகின்ற நம்பிக்கை தான் இங்கு ஸ்ரத்தா என்று சொல்லப்படுகிறது. ஸ்ரத்தா என்றால் நம்பிக்கை. அப்போ இங்க இந்த மாதிரி வேதாந்த பாடத்திட்டத்தில் வருகின்ற சாதகர்கள் மாணவர்கள் இப்ப சாதன சதுஷ்டய சம்பத்தி அப்படிங்கிற 4 விதமான பண்பு நலன்களை நடைமுறையில கொண்டு வரும்போது வைராக்கியம் வந்துவிட வேண்டும், விவேகம் வந்துவிட வேண்டும். சமாதி சட்க சம்பத்தியில சொல்ல 6 பண்பு நலன்களில சமம் தமம் இருப்பது போல, அப்புறம் திதிக்ஷா உபரதி இருப்பது போல ஸ்ரத்தையும் இருக்க வேண்டும். அப்ப ஸ்ரத்தை என்பது எதற்கான நம்பிக்கை, யார் மீது நம்பிக்கை அப்படின்னா, இப்ப இந்த பாடத்திட்டங்கள் எதையின் அடிப்படையில சொல்லப்படுது நமக்கு, அபரோட்ச அனுபூதி என்கிற சாஸ்திரத்தினுடைய அடிப்படையில சொல்லப்படுது. இப்ப இந்த அபரோட்ச அனுபூதிங்கிற சாஸ்திரம் யாரால் கொடுக்கப்பட்டது, பகவான் ஆதிசங்கரால் கொடுக்கப்பட்டது. இப்ப இந்த சாஸ்திரத்தை படிக்கும் போது இப்ப இந்த சாஸ்திரத்தில் உள்ள விஷயங்கள் எனக்கு நன்மை பகிர்ப்பதற்காக கொடுக்கப்பட்டிருக்கின்றன, எனக்கு இது படித்தால் நல்லது உண்டாகும், என்னுடைய வாழ்க்கையிலே மேன்மை உண்டாகும் என்ற நம்பிக்கை நம்ம இடத்துல ஃபர்ஸ்ட் வரணும். இந்த சாஸ்திரத்தை படிப்பதற்கு நம்பிக்கை வரணும். அப்புறம் ரெண்டாவது, இந்த சாஸ்திரத்தை சொன்ன குரு இருக்கார் இல்லையா, சத்குரு நம்ம ஆதிசங்கர் இருக்காருனா, அவர் என்ன நமக்கு கெட்டதா சொல்ல போறாரு, அவர் நல்லதை தானே சொல்லுவார், நல்ல வழியில வாழ்வதற்கு நம்ம எப்படியெல்லாம் வாழ்க்கையில ஒழுங்கா வாழணும், கஷ்டம் இல்லாம வாழணும் அப்படிங்கறத சொல்லி கொடுக்குறாரு இல்லையா. அப்ப அந்த குரு நல்லவரா தான் இருப்பாரு, அவர் சொல்ற விஷயம் நல்லதா தான் இருக்கும் அப்படின்னு குரு மீதும் நம்பிக்கை வரணும். அப்ப சாஸ்திரத்தின் மீதும் சத்குருவின் மீதும் நம்பிக்கை வந்தா மட்டும்தான் அந்த சாஸ்திரம் உள்ள போகும். ஆனா இவர் யார் நமக்கு சொல்றது, இவர் சொன்னா நம்ம கேட்கணுமா அப்படிங்கிற மனப்பான்மையில நம்ம அந்த சாஸ்திரத்தை படிக்கலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த சாஸ்திரம் புரியாது, உள்ள போகாது. ஏன்னா அந்த சாஸ்திரத்தின் மீதும் சத்குருவின் மீதும் நம்பிக்கை இல்லாத ஒரு பாடம் நமக்கு வேலை செய்யாது, உள்ள போய் பயன் கொடுக்காது. காரணம் என்னன்னா, அதன் மீது நம்பிக்கை இல்லாமல் படிக்கும்போது அது பலனற்றதாக மாறிவிடும் என்பதுதான் இங்கு சத்தைங்கிற வார்த்தையில சுட்டி காட்டப்படுகிறது. அப்ப இங்க என்ன புரிந்து கொள்ளணும், வேதாந்தம் உபதேசிக்கின்ற வார்த்தைகளிலும் குருவின் உபதேசத்திலும் முழு நம்பிக்கை வைத்தலே இங்கு சத்தை என்று அழைக்கப்படுகின்றது. மேலும் சாஸ்திர பிரமாணத்தின் மீது நம்பிக்கை வந்தால்தான் அதில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை நம்ம நடைமுறைப்படுத்த முடியும். நம்பிக்கை வரல அப்படின்னா அந்த விஷயமே எனக்கு அவசியம் இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடிய மனசுக்கு அதில் இருக்கக்கூடிய பாடத்திட்டங்கள் புரியவா போகுது, கண்டிப்பா புரிய போறதில்லை. அப்ப அதனால இங்க மகான்கள் என்ன சொல்றாங்க, சுட்டி காட்டுறாங்க அப்படின்னா, நீ எதை படிக்கின்றாயோ அந்த படிப்பதற்கான வந்த அதிகாரியாக நீ இருக்கிறீன்னா அந்த சாஸ்திரத்தின் மீது நம்பிக்கை வை, அந்த சாஸ்திரத்தை உபதேசிக்கின்ற குருவின் மீது நம்பிக்கை வை, ஏனென்றால் அது உனக்கு நன்மையை கொடுப்பதாக இருக்கிறது. ஆகவே அதை ஏற்றுக்கொண்டு நம்பிக்கையோடு அதை நடைமுறைப்படுத்து என்பதாக இங்கு சுட்டி காட்டப்படுகிறது. அப்ப நம்பிக்கை ஏன் தேவைப்படுகிறது அதை நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இப்ப நமக்கு தெரிந்த விஷயத்துல நம்பிக்கை வந்துடும், சொல்ல வேண்டியதில்லை. இப்போ நம்பிக்கை வந்து நமக்கு தெரிந்த விஷயத்துல எப்படி வரும், TMT கம்பிகள் வாங்குங்கள், உங்களுடைய கட்டடம் திடமாக இருக்கும் அப்படின்னு ஒரு விளம்பரத்தை பார்க்குறோம். உடனே நம்ம என்ன பண்றோம், ஓ TMT கம்பி வாங்கி நான் ஏற்கனவே கட்டடம் கட்டியிருக்கிறேன், அப்ப அதனால இந்த கட்டடம் ஸ்ட்ராங்கா நிக்குது, அதனால எனக்கு அந்த கம்பி மேல நம்பிக்கை இருக்குது, அதனால நான் ஸ்ட்ராங்கா அந்த கம்பியை வாங்கி கட்டடம் கட்டிக்கலாம் அப்படின்னு நம்ம தைரியமா TMT கம்பியை வாங்கி கட்டடம் கட்டுவோம். ஆனா இந்த சாஸ்திரத்தை நமக்கு தெரியாது, TMT கம்பி பிராக்டிக்கலா இருக்கு நம்ம கட்டடம் கட்டுறதுக்கு, ஆல்ரெடி அனுபவம் இருக்கு, நம்ம நண்பர்களும் கட்டியிருக்கிறாங்க, அப்புறம் அவங்க கட்டடம் கட்டுற ஸ்ட்ராங்க சொல்றாங்க, இந்த கம்பி போட்டு கட்டணும், கட்டடம் ஸ்ட்ராங்கா இருக்குது, நீங்களும் இதே கம்பி போட்டு கட்டுங்கன்னு சொல்லும்போது நமக்கு அதன் மீது நம்பிக்கை வருகிறது, அதனால அந்த கம்பியை வாங்கி கட்டடம் கட்டலாம். ஆனா இங்க சாஸ்திரத்தின் மீது எப்படி நம்பிக்கை வரும்? ஒரு தெரியாத விஷயமாக இருக்கிறது, இது நமக்கு புரியாத விஷயமாக இருக்கிறது, அப்ப இதை எதை அடிப்படையில நம்ம நம்புறது அப்படின்னா, அதுக்குதான் இங்க சாஸ்திரம் என்ன சொல்றதுன்னா, நீ சாஸ்திரத்தின் மீது நம்பிக்கை வைப்பதற்கு அந்த சாஸ்திரத்தை உபதேசிக்கின்றவர் யார் என்று பார், அவரை வந்து நீ ஃபர்ஸ்ட் நம்பு, அப்பதான் அவர் சொல்ற விஷயம் கரெக்டா இருக்கும். ஏன்னா இப்ப இந்த டிஎம்டி கம்பி வந்து அவன் விளம்பரம் படுத்துறான், அவனுடைய ப்ராடக்ட் அவன் விற்பதற்காக விளம்பரம் படுத்துறான், நீங்க ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில அந்த கம்பியை வாங்கி கட்டிட்டீங்க, கட்டணம் விழுந்துருமா விழாதுன்னு உங்களுக்கு தெரியாது, அனுபவமே இல்லாம கட்டிட்டீங்கன்னு வச்சுக்கீங்களா, அதுக்கப்புறம் நீங்க அனுபவத்தை தான் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அது 50 வருஷம் கட்டணம் நிற்குதா, 5 வருஷத்துல கட்டணம் இடியுதாங்கிறத, கட்டணம் கட்டி முடிச்ச பிறகுதான் அந்த அனுபவம் உண்டாகும். அப்ப பிராக்டிக்கலா இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம், கட்டணம் கட்டி முடிச்ச உடனே அந்த நண்பர்கள்ட்ட கேட்கறோம், ஏங்க நீங்க அந்த டிஎம்டி கம்பி யூஸ் பண்ணி கட்டணம் கட்டினீங்களே எத்தனை வருஷம் தாங்கிச்சின்னு கேட்போம். நான் கட்டி 50 வருஷம் ஆச்சுங்க, அருமையா இருக்கு, எந்த பிரச்சனை இல்லையே, நல்லா தான் இருக்கு அப்படின்னு சொல்லும் நமக்கு நம்பிக்கை வருது, ஓ இவர் 50 வருஷமா அந்த கட்டடம் தாங்கிட்டு இருக்குதுல, அப்ப நாமளும் அதை வாங்கி கட்டலாங்க நம்பிக்கையோட அந்த கம்பியை வாங்கி கட்டுறதுக்கு நம்ம முன் வரும். அப்ப அது மாதிரி இங்க சாஸ்திரத்தின் மீது நம்பிக்கை எப்ப வரும்னா, அந்த சாஸ்திரத்தை உபதேசிக்கின்ற சத்குரு எப்படிப்பட்டவர், அவர் என்ன சொல்ல வரார், அவர் எப்படி வாழ்ந்திருக்கிறார், அவருடைய வாழ்க்கை முறை என்னங்கிறத நம்ம அனுபவமா பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம அதை வந்து நடைமுறைக்கு கொண்டு வர முடியும். அப்ப அந்த சத்தை வந்து இங்க பார்க்கும்போது அதை எப்படி நமக்கு ஒருத்தர் மூலமா விசாரித்து தெரிந்து உண்மையா ஏற்றுக்கொள்கிறோமோ அது போல இங்க சாஸ்திரத்தையும் சத்குருவையும் ஏற்கனவே அனுபவப்பட்ட ஞானிகள் மகான்கள் யோகிகள் நமக்கு பலவேறு வகையில உபதேசம் கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் அப்படின்னு ஒவ்வொரு மகான்களும் தன்னுடைய அனுபவத்தை இங்க வந்து ஷேர் பண்றாங்க. பாருங்க, நான் இந்த வேதாந்த சாஸ்திரத்தை படிச்ச இன்றைக்கு ஆனந்தமா இருக்கிறேன், என்னுடைய வாழ்க்கையினுடைய மகிழ்ச்சி எல்லை இல்லாம இருக்கு, நீங்களும் படிங்க அப்படின்னு சொல்ல வராங்க. அப்போ அவங்க கேட்கலாம், என்ன மாதிரி பாடத்தை படிச்சு நீங்க இந்த மாதிரி வந்தீங்க, பாருங்க நான் இந்த மாதிரி ஆதிசங்கர சொன்ன அபரோக்ஷ அனுபூதி படித்தேன், விவேக சூடாமணி படித்தேன், இப்படி நிறைய பாடநூல்கள்லாம் படிக்க படிக்க அருமையா இருக்கு, அவ்வளோ பொக்கிசங்கள், அதை படிக்கும்போது எனக்கு நல்ல ஒரு புரிதல் வருது, ஒரு தெளிவு வருது, அப்போ நான் நடைமுறையில நிறைய மாற்றங்களை பார்க்குறேன், அப்போ என்னுடைய வாழ்க்கை முறையில ஏற்பட்ட மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில ஏற்படணும்னா நீங்க இதை நம்புங்க, இந்த சாஸ்திரத்தை படிங்க அப்படின்னு அவர் சொல்லும்போது, அப்போ அவருடைய அனுபவத்தை நம்ம பார்க்குறோம், ஆமா இவர் நல்லா இருக்காரு, நல்ல நிலைக்கு வந்திருக்காரு, நல்ல புரிதல் இருக்காரு, அப்ப நாமளும் இதை நடைமுறை படுத்தலாமே அப்படின்னு வர்றது தான் இந்த வாழையடி வாழையாக வரக்கூடிய இந்த ஜென்ரேஷன், குரு பரம்பரை, குரு சிஷ்ய பரம்பரை. அப்ப அந்த மாதிரி குரு சிஷ்ய பரம்பராவில் இந்த பாடத்திட்டங்கள் வந்து கொண்டே இருக்கிறது. யாருக்கு நம்பிக்கை இருக்கின்றதோ அவர்கள் இதை தேர்ந்தெடுக்கின்றார்கள், நம்பிக்கை இல்லாதவர்கள் இதற்குள் வரமாட்டார்கள், அவ்வளவுதான் விஷயம். அப்ப அதனால இங்க சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, நம்பிக்கை வேண்டும், குருவின் மீதும் சாஸ்திரத்தின் மீதும் நம்பிக்கை வேண்டும், அந்த நம்பிக்கை இருந்தால் மட்டும் இதில் உள்ள வாங்க, இல்லைன்னா இதில் வந்து பிரயோஜனம் இல்லை, உங்களுக்கு இந்த பாடத்திட்டம் புரியாது அப்படின்னு ஆரம்பத்திலேயே சுட்டி காட்டிடுது. அதுக்கு தான் இந்த சாதனைகளை கொண்டு வந்துடுது. முதல்ல பாடத்திட்டத்தை நடத்துறதுக்கு முன்னாடி சாதனைகளை ஏன் இன்ட்ரடியூஸ் பண்ணுதுன்னா, இதற்கெல்லாம் நீ தகுதியாக இருக்கிறான்னு பார்த்துக்குப்பா, உனக்கு தகுதி இருந்தால் வா, இல்லைன்னா வந்து நீ நம்பிக்கை இல்லாமல் வந்து இதை படிச்சு நீ என்ன பண்ண போற, இப்பயே போயிடு அப்படிங்கிறது சொல்லாமல் சொல்லிடுது சாஸ்திரம். அப்போ அதனால் இந்த மாதிரி பாடத்திட்டங்கள் நமக்கு எந்த அனுபவத்தில் வருகின்றதுன்னா, ஆனந்தமாக வாழ்க்கையை வாழ்வதற்காகத்தான் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அப்போ அதில் தான் எங்கள் ஸ்ரத்தை வந்து வருகின்றது. இப்போ அதனால் இந்த புரிதல் வந்துட்டா, இப்போ ஒருத்தன் வந்து தன்னை இந்த சாஸ்திரத்தினுடைய புரிதல் வரும்போது அவனுக்கு என்ன இந்த சாஸ்திரம் சொல்லுது, தத்துவம் அசி, நீ அதுவாகவே இருக்கின்றாய் அப்படிங்கிற ஒரு மகாவாக்கிய உபதேசத்தை இந்த சாஸ்திரம் கொடுக்குது. இப்போ இந்த மகாவாக்கிய உபதேசத்தை கேட்ட உடனே ஒரு சாதாரண பாமரன், என்னங்க நான் அதுவாகவே இருக்கிறேன்னா, எங்க பிரம்மம் எப்படி பிரம்மாண்டமான ஒரு சக்தி, இறைவன் எப்படிப்பட்டவன், அவனோட என்ன போய் ஒப்பிடுறீங்களே, நான் சாதாரண அல்பேன், என்னுடைய வாழ்க்கையில நான் என்னங்க நாளைக்கு சாப்பாட்டு வழியெல்லாம் உட்காந்துட்டு இருக்கிறேன், என்ன போய் கடவுளோட ஒப்பிடுறீங்க, அந்த இந்த கடவுள் வந்து இந்த உலகத்தையே படைச்சிருக்காரு, இவ்வளவு பெரிய பிரம்மாண்டத்தை படைச்ச அந்த கடவுளும் நானும் ஒன்னிட முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி அவன் எழுப்புறான்னு வச்சுக்கோங்களேன். அப்ப என்னன்னா, அவனுக்கு இந்த சாஸ்திரம் புரியலன்னு அர்த்தம். இப்ப இங்க என்ன சொல்ல வருது இந்த சாஸ்திரம் அப்படின்னா, சாஸ்திரம் என்ன சொல்ல வருதுங்கிற தெரிஞ்சுக்கிட்டு உள்ள வாங்க, நீங்களா ஒரு தீர்மானம் பண்ணிக்காதீங்க அப்படின்னு நீங்க சொல்லுது. அப்ப இங்க நம்ம என்ன புரிந்து கொள்ளணும், இங்க சாஸ்திரம் சொல்ல வர்ற விஷயம், தன்னை அல்பமாக நினைத்து கொண்டிருக்கின்ற மனிதனிடத்திலே, மனிதனே நீ அல்பமாக நினைத்து கொண்டிருக்கின்ற உடம்பு அல்ல நீ, நீ அந்த உணர்வு, நீ அந்த அறிவு அப்படின்னு இங்க சாஸ்திரம் சொல்லுது. ஆனா நாம என்ன புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், என்னை நான் இந்த உடலாக பாவித்துக் கொண்டிருக்கின்றேன், என்னை போய் பரமாத்மான்னு சொன்னா நான் எப்படிங்க ஏத்துக்குவேன்னு சொல்றேன், அதை சாஸ்திரம் சொல்லுது, நான் உன் உடம்பையா பரமாத்மான்னு சொன்னேன், உன்னையா நான் பரமாத்மான்னு அவனு சொன்னப்பா, நான் உன்னுடைய உள்ள இருக்கிற உணர்வை சொல்றேன். நீ அந்த உணர்வு, நீ இந்த உடல் கிடையாது, நீ இந்த மனம் கிடையாது, நீ அந்த தூய அறிவு, அதுதான் பிரம்மம், அதுதான் நீ அப்படின்னு நான் சொல்றேன்னு சாஸ்திரம் சொல்லுது. ஆனா நம்ம அதை உள்வாங்கிக்கிறது இல்ல. எடுத்த உடனே அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு ஒருத்த சொன்ன உடனே பக்கத்துல இருக்கிற என்ன சொல்லுவான், இவன் பெரிய கடவுளாமா, அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்லிட்டான், இவன் கடவுள் ஆயிட்டானா, எங்க படைச்சு காட்டுங்க. இப்ப கடவுள் படைச்சார்ல சூரியனை, நீ ஒரு சூரியனை படைச்சு காட்டு பாக்கலாம், பூமியை படைச்சு காட்டு பாக்கலாம்னு கேள்வி கேட்டானா, அவனுக்கு என்ன சொல்லி நம்ம புரிய வைக்க முடியும்? அப்போ இங்க தத்துவமசின்னு ஒரு உபதேசத்தை கேட்ட உடனே அகம் பிரம்மாஸ்மி என்று புரிந்து கொண்டவர்கள் எப்படி புரிந்து கொண்டார்கள் என்பதை நம்ம தெரிந்து கொண்டுதானே பாடத்திட்டத்துக்குள்ள வரணும். அது தெரியாம எடுத்த உடனே இவரு பெரிய கடவுள் ஆயிட்டாரா, இவர் பெரிய அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்லிட்டாரு அப்படின்னு நாமளே நமக்குள்ளேயே ஒரு கற்பனையை நம்ம வளர்த்து கொண்டு விதண்டாவாதமாக பேசி கொண்டிருந்தா எப்படி இந்த பாடத்திட்டத்துக்குள்ள வர முடியும்? வரவே முடியாது. அப்ப துவைதிகள் என்ன சொல்றாங்கன்னா, நமக்கு மேலாக இறைவன் இருக்கிறான், அவனோடு நாம் சமமாகவே முடியாது. அது எப்படி? அவன் எப்படிப்பட்ட மகத்தானவன், நீ ஒரு சாதாரண மனிதன், நீ எப்படி அவரோடு ஒன்றாக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அதை வந்து ரிஜெக்ட் பண்றாங்க. எடுத்த உடனே கேட்கறது கூட இல்லை, காது கொடுத்து கூட கேட்க தயாராக இல்லை. எடுத்த எடுப்புல கடவுளும் நானும் ஒன்றாகி விட முடியாது, இந்த சப்ஜெக்ட் எனக்கு வேண்டாம் அப்படின்னு ஒரே விஷயத்துல தூக்கி வீசிடுறாங்க. அதனால இங்க சாஸ்திரம் என்ன சொல்லுது, அப்படிப்பட்ட ஆட்களுக்கு இங்க இடம் இல்லை. நாங்க இங்க என்ன சொல்றோம்னா, நீ உன்னுடைய தகுதியை ஃபர்ஸ்ட் வளர்த்திக்கிட்டு இங்க வா, அதுக்கப்புறம் நான் சொல்ற பாடத்தை நீ கேட்டு தெரிஞ்சுக்கோ. நீ உன் அடிப்படை தகுதிகளையே வளர்த்திக்காம நீ வந்து விதண்டாவாதமா இங்க உள்ள பேசிக்கிட்டு இருக்கிறதுக்காக வராத. வந்து நீ ஒன்றும் தெரிஞ்சுக்க போறதில்ல, புரிந்து கொள்ள போறதில்ல, மற்றவர்களையும் குழப்பத்தான் போகின்றாய். ஆகவே இந்த பாடத்திட்டத்துல வராம இருப்பது நல்லது என்பதாகத்தான் சாஸ்திரம் சுட்டி காட்டுது. அப்ப அதை நம்ம இங்க புரிந்து கொள்ளணும். இங்க நான் அப்படிங்கிற ஒரு விஷயம், அகம் பிரம்மாஸ்மி, நான் அந்த இறைவனாகவே இருக்கின்றேன் அப்படிங்கறது எந்த அடிப்படையில சொல்லணும்னா, இந்த உடலையோ மனதையோ வைத்து கொண்டு சாஸ்திரம் சொல்லவில்லை, அந்த உணர்வை அந்த அறிவை பிரம்மம் என்று சொல்கிறது, அந்த சூக்ஷம சக்தியை இங்கு பிரம்மம் என்று சொல்கிறது, ஸ்தூல உடலை சொல்லவில்லை அது. அப்ப நாம நானுங்கிற அபிமானம் உடம்பு மேல வச்சுட்டு இருக்கிறதுனால நான் எப்படி பிரம்மம் ஆமே அப்படின்னு கேள்வி கேட்டா, இந்த உடம்பு சாஸ்திரம் சொல்லவே இல்லையே, அதுதான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப சாஸ்திரத்துடைய பாடத்திட்டமே முதல்ல என்ன சொல்லி கொடுக்குது, 24 தத்துவங்களை நேர்த்தி பண்ண சொல்லுது. இந்த மனம், புலன்கள், இந்த பஞ்ச பூதங்கள் எல்லாத்தையும் நீக்கி ஒரு தத்துவமாகிய ஆன்மாவாகத்தான் நீ இருக்கிறாய், அந்த அறிவாகத்தான் நீ இருக்கிறாய் அப்படின்னு சுட்டி காட்டுது. அப்ப அது நம்ம இந்த பாடத்திட்டத்துக்குள்ள வந்தாதானே புரியும், வராம எப்படி புரியும்? அப்ப முதல்ல இந்த பாடத்திட்டம் என்ன சொல்ல வருகின்றது அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன், எனக்கு இந்த பாடத்திட்டத்தின் மீது நம்பிக்கை இருக்கிறது, ஆகவே நான் இதை கற்றுக்கொள்கிறேன், இதை கற்றுக் கொடுக்கின்ற குருவின் மீது நம்பிக்கை இருக்கின்றது, அவர் நமக்கு தப்பான விஷயத்தை சொல்லித்தரமாட்டார், ஆகவே அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்ற நடைமுறையில் வருகின்றவர்களுக்கு தான் இங்கு முதல்ல சிரத்தை தேவைப்படுகிறது என்பதாக இங்கு சுட்டி காட்டப்படுகிறது. அப்ப அந்த சிரத்தை என்பது எப்படி புரிந்து கொள்ளணும்னா, புண்ணியத்தின் பலன் என்பதாக புரிந்து கொள்ள வேண்டும். இங்க நம்பிக்கை என்ற ஒரு விஷயத்தை சாஸ்திரம் எப்படி சொல்லுதுன்னா, புண்ணியத்தின் பலனாக சுட்டி காட்டுது. ஏனென்றால் சிரத்தையை வளர்த்து கொள்ள வேண்டுமானால் சாஸ்திரம் அறிவுறுத்துகின்ற தர்மப்படி வாழ வேண்டும். சாஸ்திரம் அறிவுறுத்துகின்ற தர்மப்படி எவன் வாழுகின்றானோ அவனுக்குத்தான் இது போன்ற சந்தர்ப்பங்கள் திறக்கப்படுகின்றது. எல்லாருக்கும் எல்லாமே கிடைச்சிடாது. அப்போ அவரவர் வினைவெளி, அவரவர் அனுபவம் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுதில்ல. அப்ப நான் எப்படிப்பட்ட வாழ்க்கை நான் இதற்கு முன்பு வாழ்ந்தேனோ அதற்கேற்ற அனுபவத்தை நான் அடைந்துதான் ஆக வேண்டும். அப்ப எனக்கு நல்லது நடக்குதுன்னா, நான் 4 பேருக்கு ஏற்கனவே நல்லது செஞ்சிருக்கேன், அதனால எனக்கு நல்லது நடந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது எனக்கு துன்பம் நடந்து கொண்டிருக்கின்றதுனா, நான் ஏற்கனவே 4 பேருக்கு துன்பம் செய்து கொண்டிருக்கின்றேன், அதன் விளைவாக இப்ப நான் துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றேன்ங்கிற அந்த தியரி நமக்கு தெரியணும். அதாவது ஒரு சுழற்சி, ஒரு சக்கரம் நமக்கு புரியணும். எதை செஞ்சாலும் அதுக்கு பின்விளைவுகள் வந்து தீரும், ஒவ்வொரு ஆக்ஷனும் அதனுடைய ரியாக்ஷனை வெளிப்படுத்தி காட்டும் அப்படிங்கிறத நம்ம எப்போ புரிந்து கொள்கிறோமோ அப்பொழுது நம்ம வாழ்க்கையை சரியானபடி வாழ்வோம். அந்த வாழ்க்கை எப்படி நமக்கு கிடைக்கும் அப்படின்னா, இந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தான் கிடைக்கும். அந்த நம்பிக்கையினுடைய அடிப்படையில் கிடைக்கும் போது இது புண்ணியத்தின் பலன் என்பதாக சாஸ்திரத்திலே பார்க்கப்படுகிறது. அப்போ தர்மப்படி வாழும்போது அந்த தர்மத்தின் பலனாக அது என்ன பண்ணும், நம்ம சரியான இடத்தில் அந்த நம்பிக்கையை உண்டாக்கி கொடுக்கும். அப்படிப்பட்டவர்கள் தான் இந்த மாதிரி பாதைக்குள்ளலாம் வர முடியும், அது அந்த மாதிரி பாதையை அது அழைத்து செல்லும். ஆனால் அதிக பாவம் செய்தவர்கள் தன்னை முழுவதுமாக ஏமாற்றிக் கொள்கிறார்கள், அவர்களையே அவர்கள் முழுமையாக நம்புவதில்லை, ஆகவே அவர்கள் மோசம் போவதை நாம் கண்கூடாக காணுகின்றோம். அப்போ இங்க நம்பிக்கைங்கிற அடிப்படையில நம்ம பார்க்கும்போது தன் மீதே நம்பிக்கை இருக்காது. மற்ற விஷயங்கள் நம்பிக்கை இல்லாத ஒரு மனிதனை நீங்க பாருங்களேன், அவன் அவனையே நம்ப மாட்டான், எது எடுத்தாலும் சந்தேக பிராணியாவே இருப்பான். எல்லாத்தையும் சந்தேகப்படுவான். அது எப்படிங்க, அதை நம்ம ஏற்றுக்க மாட்டாங்க, இப்படி பண்ணியிருப்பானுங்க, அவன் அப்படி ஏமாத்திருப்பானுங்க, இவன் இப்படி தப்பாக சம்பாதிச்சிருப்பானுங்க அப்படின்னே சொல்லிட்டு இருப்பான். ஏன்பா அப்படியே சொல்ற, கொஞ்சம் நீ உள்ள போய் அதை பார்த்தியா, உனக்கு தெரியுமானா? எனக்கு தெரியாதுங்களா, அதெல்லாம் நான் எத்தனை பேரை பார்த்துருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு சந்தேக கண்ணோட்டத்தையும் அவன் வாழ்க்கையை அமைச்சு கொண்டிருக்கிறவன். அவனும் தேர மாட்டான், மற்றவர்கள் தேர்வதையும் அவன் ஒத்துக்கொள்ள மாட்டான். அப்போ அதெல்லாம் எப்படி அந்த மாதிரி நிலைக்கு அவன் போகிறான், மோசமான நிலைக்கு அவன் ஏன் போகிறான்னா, அவனிடத்துல அந்த புண்ணிய பலன் இல்லை, அவனிடத்துல பாவ பலன்கள் இருக்கிறதுனால அவன் நல்லவர்களை கூட நம்ப மாட்டான். அப்போ அந்த மாதிரி இருக்கிறவர்களுக்கு என்றைக்குமே விமோச்சனம் கிடையாது, அவர்கள் வந்து விடுபடவே முடியாது, அந்த மனதிலிருந்து விடுபடக்கூடிய முக்தியும் மோட்சமும் அவர்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது என்பதாகத்தான் இங்கே சாஸ்திரம் சுட்டி காட்டுகிறது. ஏனென்றால் அவர்களுடைய புத்தி அதை ஏற்றுக்கொள்ளாது, அதை நம்ம நன்றாக இங்கு புரிந்து கொள்ள வேண்டும். அதனாலதான் பகவத்கீதையில பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் என்ன சொல்றார்னா, ஸ்ரத்தாவான் லபதே ஞானம், யாருக்கு நம்பிக்கை இருக்கின்றதோ அவர்களுக்கு மட்டும்தான் ஞானம் உண்டாகும். ஏன்னா நம்பிக்கை இல்லை அப்படின்னா அவர்கள் அந்த விஷயத்துல ஞானத்தை அடைய முடியாது. எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, அந்த விஷயத்தின் மீது நம்பிக்கை இல்லாவிட்டால் அதை பற்றிய ஞானம் உண்டாகவே உண்டாகாது என்பதுதான் பகவத்கீதையினுடைய சாராம்சமாகவும் பார்க்கப்படுகிறது. அப்போ இங்கே குருவின் மீதும் சாஸ்திரத்தின் மீதும் நம்பிக்கை வைக்க வேண்டும், முழு அக்கறையும் கவனமும் கொண்டு ஸ்ரத்தை உடையவனாக நம்பிக்கை உடையவனாக அந்த சாஸ்திர விஷயத்தை திரும்ப திரும்ப சிந்திப்பதன் மூலமாக அவனுக்கு ஞானம் உண்டாகும், அந்த ஞானம் நிலை பெறும் அப்படின்னு இங்கே சாஸ்திரம் சுட்டி காட்டுது. அப்போ அந்த ஸ்ரத்தையை நாம் எப்படி வளர்த்து கொள்ள முடியும், நம்பிக்கையை நாம் எப்படி வளர்ப்பது அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல நம்ம இடத்துல கூடிய சந்தேக புத்தி நீக்கப்பட வேண்டும், தேவையற்ற சந்தேகத்தை மனதிலிருந்து நீக்கிவிட வேண்டும். எதற்கெடுத்தாலும் சந்தேகம் வருவதை ஒரு நோய் என்று தான் பார்க்கப்பட வேண்டும். ஏன்னா அது வந்து ஒரு மன நோய், அது எதிர்த்தாலும் நம்புறதில்லை, சந்தேகப்பட்டுக்கிட்டே இருக்கிறது, இப்படி பண்ணியிருப்பாங்களா, அப்படி பண்ணியிருப்பாங்களா, இவங்க நல்லது செய்வாங்களா கெட்டது செய்வாங்களா, இவங்க நல்லது சொல்லுவாங்களா கெட்டது சொல்லுவாங்களா அப்படின்னு மனதுக்குள்ள இவங்களா நிறைய கற்பிதங்களை ஓட்டிக்கிட்டு இருப்பாங்க, யாரையும் நம்ப மாட்டாங்க, இது ஒரு மன நோய். அப்போ இந்த தவறான புரிதல் இருந்து நம்ம முதல்ல விடுபட வேண்டும். அப்போ தவறான நட்பில் கிடைத்த அனுபவத்தை நாம் புரிந்து கொண்டு அதிலிருந்து நம்ம விடுபட முயற்சி செய்ய வேண்டும். ஏன்னா நம்ம இடத்துல இருக்கக்கூடிய நட்பு வட்டாரங்கள் எப்படின்னு நம்ம பார்க்கணும். அந்த நட்பு வட்டாரங்கள் வந்து நம்ம நெகட்டிவாக கொண்டு போகிறாங்களா, பாசிட்டிவாக கொண்டு போகிறாங்களா, நம்மை நன்மையை நோக்கி நகர்த்துகிறார்களா, தீமையை நோக்கி நகர்த்துகிறார்களா அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பார்க்கணும். ஏன்னா அதற்கு தான் நமக்கு விவேகம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது, புத்தி சக்தி கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அப்போ என்னை சரியான பாதையிலே வழி நடத்தி செல்கிறார், நல்ல புத்தகங்களை கொண்டு வந்து படிக்க சொல்கிறார், ஞான மார்க்கத்தில் என்னை நுழைக்கிறார், அப்போ நீ புரிந்துக்கொள், எது மூட நம்பிக்கை தெரிந்துக்கொள், எது நல்லது என்று தெரிந்துக்கொள் அப்படின்னு நமக்கு அவர்கள் கொண்டு வந்து விடுக்கக்கூடிய விஷயங்கள் என்னை நல்வழிப்படுத்துகின்றதுங்கிற நம்பிக்கை வந்தால்தான் நாம் அந்த அஜ்ஞானத்திலிருந்து அந்த அறியாமையிலிருந்து அந்த தூய அறிவாக மாற முடியும். ஆனால் இதெல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லை, அது எப்படிங்க நான் பிரம்மம் ஆயிடுவேன், நான் இந்த சாதாரண மனுஷன் என்ன போய் பிரம்மம்னு சொல்கிறேன், இந்த பாடத்திட்டமே எனக்கு வேண்டாம் அப்படின்னு எடுத்த உடனே நம்பிக்கை இல்லாமல் ரிஜெக்ட் செய்கிறவங்ககிட்ட இது மாதிரி பாடத்திட்டங்கள் கொடுத்து பலன் இல்லை, அப்போ அவங்களுக்கு இது பயன்படாது. அதனால சாஸ்திரம் அதை சொல்லி சந்தேகமற்ற மனநிலைகளை நம்மளை நம்ம தயார்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதாகவும் சுட்டி காட்டுது. மேலும் என்ன சொல்லுதுன்னா, எதையும் தீர விசாரித்து அறியாமல் எடுக்கின்ற தவறான முடிவுகள் துயரத்தை நமக்கு அனுபவமாக கொடுத்து விடும் என்பதும் சொல்லுது. அப்ப இங்க வந்து நம்ம என்ன பண்ணணும், இந்த மாதிரி ஒரு விஷயத்தை கொண்டு வந்து கொடுக்குறோம் அல்லது கேட்குறோம் அப்படின்னா அதனுடைய நன்மை தீமைகளை நம்ம பகுத்தறியக்கூடிய புத்திசாலித்தனம் நம்மிடத்திலேயே கொடுக்கப்பட்டிருக்கிறதுனால எந்த அடிப்படையில இதை இவர் சொல்றார் அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் விசாரணை பண்ணி பார்த்து அதுக்கு உண்டான தெளிவான ஒரு முடிவுல நம்ம அதை நம்பிடுமே தவிர, அவர் சொல்லிட்டார் அப்படியே நம்ம நம்பிடக்கூடாது. ஏன்னா இந்த பாடத்திட்டங்கள்லாம் எப்படின்னா மூடத்தனமாக மனிதர்களை முன்வைத்து அழைத்து செல்வது கிடையாது. இப்போ வந்து ஒருத்தர் சொல்லுவான், இப்போ நான் இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தேன், அங்கே போயிட்டு வந்ததுலேருந்து எனக்கு பிஸ்னஸ் நல்லா நடக்குதுங்க அப்படின்னு சொல்லுவான். உடனே இவங்க நல்லா கூட்டமாக அந்த கோயிலுக்கு போயிட்டு வருவாங்க. நான் இதான் ஏற்கனவே இதுக்கெல்லாம் நான் உங்களுக்கு விளக்கு கொடுத்துருக்கேன், உதாரணம் கொடுத்துருக்கேன். ஒருத்தருக்கு வந்து குழந்தை இல்லைன்னு போய் கோயிலில் ஒரு தொட்டில் கட்டுறாங்க அப்படின்னா உடனே எல்லா பெண்மணிகளும், குழந்தை இல்லாத அத்தனை பெண்மணிகளும் போய் கோயிலில் தொட்டில் கட்டி பார்ப்பாங்க. இதெல்லாம் வந்து எப்படின்னா அந்த தொட்டில் கட்டினதுனால அந்த அம்மாவுக்கு குழந்தை பிறந்துடுச்சு அப்படின்னா காக்கா உட்காந்து பணம் பழம் விழுந்து கீழே விழுந்த கதை தான். அவ்வளோ பெரிய பணம் பழம் கீழே விழுமா, காக்காவால் தள்ள முடியுமா? பழம் இருக்கு இல்லையா, பனைமரத்தினுடைய பழம் இருக்கு இல்லையா, அது வந்து ரொம்ப பெருசு, அது வந்து காக்காலாம் தள்ளிவிட முடியாது. ஆனால் அது ஏற்கனவே கல்லுன்றது அப்படியே விழுகிற ஸ்டேஜில் அங்கே நிற்கும். உடனே அந்த காக்கா போய் அது மேலே உட்காந்த உடனே அந்த பழம் டப்புன்னு கீழே விழுந்த உடனே ஆனால் காக்கா உட்காந்து பழத்தை தள்ளி விடுது அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம். அப்போ அது யார் பொறுப்பு,
பழம் வந்து ஏற்கனவே கண்டு நிற்குது, அதை தள்ளி விடுது அது அவ்வளவுதான். ஆனா காக்காவே தள்ளி விட்ட மாதிரி நம்ம எடுத்துக்கிறோம் பாத்தீங்களா. அது மாதிரி இங்க ஒரு அம்மா போய் தொட்டில் கட்டி வந்த உடனே அந்த அம்மா குழந்தை பிறந்த உடனே எல்லா பெண்மணிகளும் போய் அந்த கோயிலில் தொட்டில் கட்டுறது எவ்வளவு ஒரு மூடத்தனம். அப்ப அதான் விசாரித்து பார்க்கணும், தீர விசாரித்து பார்க்கணும். இந்த தொட்டிலுக்கும் குழந்தைக்கும் என்னையா சம்பந்தம் இருக்குது? கோயிலில் போய் நான் தொட்டில் கட்டுறதுக்கும் எனக்கு குழந்தை பிறக்கிறதுக்கும் என்ன சம்பந்தம்? இந்த அம்மாவுடைய கனவு வெளிநாட்டில் இருப்பான், அவன் இந்தியாவுக்கு வரவே மாட்டான். என்னைக்கோ ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து எட்டி பார்ப்பான், ரெண்டு நாள் தங்குவான், திருப்பி வெளிநாடு போயிடுவான். அப்போ குழந்தை ஆகவே ஆகாது அவங்களுக்கு. அப்புறம் குழந்தை இல்லைன்னா எப்படி ஆகும்? அந்த அடிப்படை அறிவு கூட நிறைய பேருக்கு இல்லை. ஏன்னா நிறைய பேர் பணம் தான் வேணும்ட்டு ஓடிக்கிட்டு இருக்காங்க இல்லையா. அப்போ தாம்பத்தியத்தில் அவங்களுக்கு அந்த இன்வால்மெண்ட் இருக்காது. அப்போ அப்படிப்பட்டவர்கள் எங்கிருந்து குழந்தை பிறக்கும்? அப்போ அவங்க மைண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா மணி மைண்டடாக இருக்கும், பணம் பணம் பணம்ட்டு பணத்தை நோக்கி ஓடிக்கிட்டு இருப்பான். அவனுக்கு வந்து இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நடைமுறைக்கு ஒத்து வராமல் இருக்கிறதுனால இது நடக்காம போயிடுது. அதனால தான் நம்ம சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, நிகழ்காலத்தில் வாழ கற்றுக்கொள், இன்றைய வாழ்க்கை இப்பொழுது வாழ்ந்து கொடு, நாளைக்கு என்ன நடக்கணும் இப்போ ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காது, நடந்து முடிந்ததை இன்றை சிந்தித்துக் கொண்டிருக்காது அப்படின்னு சொல்லுது. எத்தனை பேர் கேட்குறோம், ஒருத்தரும் கேட்க மாட்டோம். அப்ப அதனால புரிதல் இல்லாத வாழ்க்கையை வாழ்வதை இங்கு சாஸ்திரம் ஒப்புக்கொள்வதில்லை, மூட நம்பிக்கைகளை இங்கு சாஸ்திரம் ஏற்றுக்கொள்வது கிடையாது. அப்ப இங்கு சாஸ்திரம் என்ன சொல்ல வருது, புத்திசாலிகள் தேவைப்படுகிறார்கள் என்குது. எடுத்தவுடன் என்ன சொல்லுது, விவேகம், வைராக்கியம், சமாதி சற்க சம்பத்தி, முமுட்சுத்துவம் நான்கு பண்பு நலன்கள் இருக்கிறவர்கள் வாங்க, இல்லைன்னா இந்த பாடத்திட்டத்துல வராதிங்க, புரியாது அப்படின்னு சொல்லிடுது. அப்ப நம்ம அதை இங்க புரிந்து கொண்டு பார்க்கும்போது எல்லா மகான்களும் நமக்கு ரொம்ப அருமையா இந்த சிரத்தையும் சமாதானத்தையும் நமக்கு புரிய வைக்க பாக்குறாங்க. அப்ப இந்த மந்திரம் இங்க என்ன சொல்லுதுன்னா, அந்த சாஸ்திரத்தின் மீது நம்பிக்கை வந்து, அந்த சத்குருவின் மீது நம்பிக்கை வந்து நம்ம அதை பாடத்திட்டத்தை உள்வாங்கினா நமக்கு அந்த பாடத்திட்டம் புரியும். அப்புறம் அடுத்தது சமாதானம் ஒரு வார்த்தை சொல்லுது இல்லையா. சமாதானம்ங்கிறது என்னன்னா, நம்பிக்கையிலிருந்து வந்து ஒருமுகப்படுத்துவது, அந்த விஷயத்தை பூரணமாக ஏற்றுக்கொள்வது, மனம் அதில் வந்து ஒடுங்கி நிற்பது. இப்ப இந்த சாஸ்திரம் என்ன சொல்லிச்சு, தத்துவம் அசி, நீ அதுவாகவே இருக்கின்றாய் அப்படின்னு சொல்லி உபதேசம் கொடுத்தது. இப்ப அதை நான் உள்வாங்கின உடனே எனக்கு அதன் மீது நம்பிக்கை வந்து விட்டது. ஆமா, நீங்க சொல்ற மாதிரி இந்த உடல் நான் அல்ல, இந்த மனம் நான் அல்ல, நான் அந்த தூய அறிவு ஆன்மா அப்படின்னு நான் நம்புறேன். அந்த நம்பிக்கையில நான் நிலையாக நிற்கிறேன், அதில் நான் ஒருமுகப்படுகின்றேன், அதுதான் இங்க சமாதானம். அந்த சமாதானம்ங்கிற வார்த்தை இங்க எப்படி புரிந்து கொள்ளணும்னா, சமாதானம்னா ஏதோ சண்டை போட்டு சமாதானம் மாதிரி புரிந்து கொள்ளக்கூடாது. இங்கு சமாதானம் என்பது அறிந்து கொண்ட ஞானத்திலே நிலை பெற்று நிற்பது, நிதித்தியாசனம் என்பதாக புரிந்து கொள்ளணும். அதிலேயே நாம் நிலையாக நிற்பது என்பதாக புரிந்து கொள்ளணும். அதாவது சமாதானம் என்றால் எடுத்துக்கொண்ட லட்சியத்தில் மனதை ஒருமுகப்பாட்டில் நிலைப்படுத்தி நிறுத்தி பழகுவது. இதுதான் கைவல நவனிதம் அழகா சொல்லும். சிரவண பொருளைத்தானே சித்தம் சிந்திக்குமாறு சரதமாம் வைக்கும் இத்தை சமாதானம் என்பர் மேலோர். பரம சர்க்குரு நூலன்பு பற்றுதலே சிரத்தையாகும், வரமிகு சமாதி ஆறு வகையின் சொற்பொருள் இதாமே. கைவல்ய நவநீதம் சிரவண பொருளைத்தானே சித்தம் சிந்திக்குமாறு. சிரவண பொருள்னா என்ன, அந்த தூய அறிவை சதா சிந்தித்துக் கொண்டிருப்பது, அதுதான் கேட்கிறோம். ஃபர்ஸ்ட் காதுல சிரவணம் பண்றோம், கேட்கிறோம். எதை கேட்கிறோம், தத்துவம் அசி, நீ அதுவாகவே இருக்கின்றாய் அப்படிங்கிற உபதேசத்தை காதுகளால் கேட்கின்றோம். அந்த சிரவண பொருளைத்தானே சித்தம் சிந்திக்குமாறு. அப்ப எப்பொழுதும் அந்த கேட்ட விஷயத்திலே தத்துவமசிங்கிற உபதேசத்தை உள்வாங்கிய மனம், நான் அந்த அறிவாக இருக்கிறேன், நான் அந்த தூய உணர்வு என்பதை சதா சிந்தித்துக் கொண்டிருக்கின்ற நிலையில் இருக்கும் போது, சரதமாம் வைக்கும் இதை சமாதானம் என்பர் மேலோர். அது மாதிரி மனதை எப்பொழுதும் அதிலேயே நிலைநிறுத்தி வைத்துக் கொண்டிருக்கின்ற நிலைப்பாட்டிற்கு, ஒருமுகப்பாட்டிற்கு சமாதானம் என்கின்றார்கள் மேலோர்கள் அப்படின்னு இங்க கைவல்ல நவனிதம் சொல்லுது. அப்புறம் சொல்லுது, பரம சத்குரு நூலன்பு பற்றுதலே சிரத்தையாகும். அந்த பரம சத்குரு ஒரு நூலை கொடுக்கிறார், இந்த சாஸ்திரத்தை கொடுக்கிறார். பாருப்பா, இதுல நான் எல்லா விஷயங்களையும் அனுபவத்துல எழுதியிருக்கிறேன், நான் அடைந்த அந்த ஆனந்த அனுபவத்தை நீங்களும் அடையுங்க, அதனால இதை படித்து பயனடையுங்கள் அப்படின்னு ஒரு நூலை நமக்கு சுட்டி காட்டுகின்றார். அதை நாம் பற்றுதல் தான் இங்கு சிரத்தை, அதுதான் நம்பிக்கை. அவர் சொல்கின்ற அந்த விஷயத்தின் மீது நம்ம பற்றுதல் வைத்து அதை ஏற்றுக்கொண்டு அதை நாம் நடைமுறைப்படுத்துவது தான் இங்கு சிரத்தையாகும். வரமிகு சமாதி ஆறு வகையின் சொற்பொருள் இதாமே. அப்ப இந்த ஆறு விதமான சாதனைகளை, பண்பு நலன்களை புரிந்து கொள்ளுங்கள் என்பதாக கைவல்ய நவநீதமும் சுட்டி காட்டுகின்றது, இப்பொழுது அபரோக்ஷ அனுபூதியும் சுட்டி காட்டுகின்றது. ஆக நம்மிடத்துல இந்த நான்கு பண்பு நலன்கள் கண்டிப்பாக வந்தாக வேண்டும். எவைகள், வைராக்கியம், விவேகம், சமாதி சற்க சம்பத்தி, முமுட்சுத்துவம். அப்போ இந்த நான்கு விதமான பண்புகளும் நம்ம இடத்திலே உண்டாக வேண்டும். அந்த நான்கு விதமான பண்புகளிலே சமாதி சட்க சம்பத்தி என்பது ஆறு விதமான பண்புகளை உள்ளடக்கியது என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த ஆறு விதமான பண்புகள் இப்ப என்னென்ன பார்த்துட்டோம், எல்லாமே பார்த்துட்டோம். ஆறுமே என்னென்ன பார்த்தோம், சமம், தமம், உபரதி, திதிக்ஷா, ஸ்ரத்தை, சமாதானம் அப்படிங்கிற எல்லாமே பார்த்துட்டோம். அப்போ அதை நம்ம நன்றாக மனசுல பதிச்சுக்குங்க, இதுல எந்த கன்ஃபியூஷனும் வந்துடக்கூடாது. இப்ப எல்லாம் நம்ம முடிச்சுட்டோம். அந்த சைப்புத்தன்மை என்னென்ன பார்த்தோம், மன அடக்கம், புலனடக்கம், தியாகம், பொறுத்து கொள்ளுதல், சகித்து கொள்ளுதல், ஸ்ரத்தை, நம்பிக்கை, சமாதானம், ஒருமுகப்படுத்துதல், இந்த மாதிரி ஆறு பண்புகளும் நம்மிடத்தில் உண்டாகி இருக்க வேண்டும் என்பதாக சுட்டி காட்டுகின்றது. நாளைய வகுப்புல முமுட்சுத்துவம், மோட்சத்தின் மீது இச்சை உள்ள நிலை எப்படி ஏற்படும் என்பது நாளைய வகுப்புல பார்க்கலாம். இன்றைய வகுப்பை நான் இத்துடன் நிறைவு செய்கின்றேன். நன்றி. ஓம் தத்சத்.